கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் மே 15 தேதி 1960 ஜெஃபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் உள்ள பிரென்ஹாம் கூடாரத்தில் அடாப்ஷன் பார்ட் 1 புத்திர சுவீகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியின் முதல் பாகத்தை இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Well, it's always, as I have said before, I was happy when they said unto me, let us go into the house of the Lord.
நான் அடிக்கடி இதற்கு முன்பாக கூறுவது போல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
I believe David made that statement once. Let us go into the house of the Lord.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தாவீது ஒரு சமயம் கூறினான் என்று நான் நினைக்கிறேன்.
I don't know any better place to be to you. In the house of the Lord.
கர்த்தருடைய ஆலயத்தை காட்டிலும் மேலான இடம் வேறொன்றையும் நான் அறியேன். உங்களுக்கு தெரியுமா?
Now tonight we got some friends here that's all the way from Georgia.
இப்பொழுது இன்றிரவு இங்கே எங்களுக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஜார்ஜியாவில் இருந்து வந்துள்ளனர்.
They'll probably be driving down after the lunch tonight.
இன்றைய இரவு ஆகாரத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு கால் வீடு திரும்பலாம்.
And then we will Some of them from way down. I hope you stay over.
இன்னும் அதற்கும் அடுத்தார் போல இருந்து வந்துள்ள சிலர் இங்கே தங்குவார்கள் என்று நம்புகிறேன்.
And what rooms we got is open to you.
எங்களிடம் இருக்கின்ற அறைகள் யாவற்றையும் உங்களுக்கு திறந்து வைக்கிறோம்.
And then Wednesday night we will continue on the study and then the Lord willing next Sunday again.
பின்னர் புதன்கிழமை இரவு நாம் வேத பாடத்தை தொடர்ந்து நடத்துவோம். பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த ஞாயிறு தொடருவோம்.
And then Chautauqua begins on the 6th.
அதற்கு பின்னர் சிட்டாக்வா கூட்டங்கள் 6ஆம் தேதி என்று துவங்குகின்றது.
So all that's got your vacations planned, we are expecting a great wonderful time at the Chautauqua.
ஆகவே விடுமுறையை திட்டம் செய்திருக்கிற யாவருக்கும் கூறுகிறேன், நாங்கள் சிட்டாக்காவில் ஒரு மகத்தான அற்புதமான நேரத்தை எதிர்பார்க்கிறோம்.
Therefore we always have such a marvelous time.
எங்களுக்கு எப்பொழுதும் அங்கேதான் அப்பேற்பட்டதான ஒரு அற்புதமான நேரம் இருந்து வந்துள்ளது.
Not too big a crowds we run sometimes it'll hold up to about I suppose we could put 10,000 in it easy.
அவ்வளவு பெரியதான ஒரு கூட்டம் அல்ல, ஆனால் சில சமயங்களில் இருக்கும். நான் நினைக்கிறேன் அது சுமார் 10,000 பேரை கொள்ளலாம்.
But usually last year I think we had around about 7,000 something like that.
ஆனால் வழக்கமாக கடந்த வருடம் சுமார் 7,000 பேர்கள் நமக்கு வந்திருந்தனர். அதுபோன்று ஏதோ ஒன்று என்று நான் நினைக்கிறேன்.
It was a packed out place but there's plenty of room to stand.
இடமோ நிரம்பி இருந்தது, ஆனால் நிற்பதற்கு போதுமான இடம் இருந்தது.
And seats that they could run all the way out.
எல்ல இடத்திலும் இருக்கைகள் இருந்தன.
And so we are looking forward to that.
நாங்கள் அந்த விதமாகவே இருக்கை எதிர்பார்க்கிறோம்.
And glad to see many of our minister brothers in.
அநேக போரக சகோதரர்களை இங்கே உள்ளே காண்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி.
Can't ever think of his name here, the missionary, Brother Humes.
இந்த மிஷனரியின் பெயர் என் நினைவுக்கு வருகிறதே இல்லை. சகோதரன் ஹியூம்ஸ்.
Sister Humes, is that you sitting right here? The little ones, we're glad to have them, a missionary.
அங்கே குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டிருப்பது சகோதரி ஹியூம்ஸா. அவர்கள் வந்திருப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி.
Other ones, Brother Pat, Brother Dalton, and all just so many, Brother Beeler.
இன்னும் மற்றவர்கள் சகோதரன் பேட், சகோதரன் டால்டன், சகோதரன் பீலர், இன்னும் அநேகர் வந்திருக்கிறார்கள்.
See Brother Collins just a few moments ago.
சில நிமிடங்களுக்கு முன்னர் நான் சகோதரன் காலின்ஸை பார்த்தேன்.
It'd be kind of hard to call them all.
அவர்கள் எல்லாரையும் பெயர் சொல்லி அழைப்பதென்றால் மிகவும் கடினமான காரியம்.
But we are very happy to have you in the house of the Lord tonight.
ஆனால் இன்றிரவு உங்கள் யாவரையும் கர்த்தருடைய வீட்டிற்குள் காண்பது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி.
This great precious brother Neville sitting behind me here to pray with me while we are going to teach the word.
இந்த மகத்தான வெளியேற பெற்ற சகோதரன் நெவில் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வார்த்தையை போதிக்கின்ற வேளையிலே அவர் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்.
Charlie, glad to see you and Sister Nellie here tonight. The little ones.
Charlie, உன்னையும் சகோதரி நெல்லியையும் குழந்தைகளையும் இன்றிரவு காண்பதில் மிக்க மகிழ்ச்சி.
This is and Bible teaching is usually a very
வேத போதனையானது வழக்கமாக ஒரு மிகவும்
Yes, Brother Welch, I just was looking for you. I see you sitting back there now.
ஆம் சகோதரன் வெல்ச் உங்களை தேடிக் கொண்டிருந்தேன். நீர் அங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கிறதை நான் இப்பொழுது காண்கிறேன்.
Bible teaching is usually a little treacherous, a little, you know, kind of walking out on the thin ice, we call it.
வேத போதனை வழக்கமாக ஒரு சிறிய வஞ்சிக்கிறது போன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும், அடர்த்தி குறைவான பனிக்கட்டியின் மேல் நடப்பது என்று நாங்கள் அதை அழைப்போம்.
But we just feel that maybe at this point and at this time, it might be good to kind of bring the church to what I think to a complete understanding positionally of what we are in Christ Jesus.
ஆயினும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதின் முழுமையான புரிந்து கொள்ளுதல் என்று நான் எண்ணுகிறதற்கு சபையை இந்த நிலையில் இந்த நேரத்தில் கொண்டு வந்தால் ஒரு கால் நலமாய் இருக்கும் என்று நாங்கள் உணர்கிறோம்.
And sometimes I think that preaching is a wonderful thing, but I believe sometimes, Brother Beeler, that teaching goes beyond that.
Amen.
It kindly, especially to the church.
போதனை செய்வதென்பது ஒரு அற்புதமான காரியம் என்று சில சமயங்களில் எண்ணுவதுண்டு. ஆனால் போதனை என்பது முக்கியமாக சபைக்கு அதை கொடுக்கும் போது பிரசங்கம் செய்வதை காட்டிலும் அது மேலான ஒன்றாக இருக்கிறது என்று சகோதரன் பீலர் நான் உணர்கிறேன்.
Now preaching usually catches the sinner, brings him under condemnation by the word.
இப்பொழுது பிரசங்கம் செய்தல் வழக்கமாக பாவியை பற்றி பிடித்து வார்த்தையினால் அவனை ஆக்கினிக்குள்ளாக கொண்டு வருகிறது.
But teaching places the man positionally what he is.
ஆனால் போதனையானது ஒரு மனிதனை அவன் என்னவாய் இருக்கிறானோ அந்த அவனுடைய ஸ்தானத்தில் பொருத்துகிறது.
And we can never rightly be able to have faith until positionally we know what we are.
நமது ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்ளும் மட்டாக நமக்கு சரியான விதமாக விசுவாசத்தை வைக்க முடியாதவளாய் இருப்போம்.
Now, if the United States of this fair land here sent me over to Russia as an ambassador of this nation to Russia,
இப்பொழுது இங்கே இருக்கின்றதான இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்னை அவர்களுடைய அயல் நாட்டு தூதனாக ரஷ்யாவுக்கு அனுப்புமேயானால்
Then if they have officially sent me to Russia, all the power that the United States has is behind me.
அப்படி அதிகாரப்பூர்வமாக அவர்கள் என்னை அனுப்புவார்களேயானால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லா அதிகாரமும் என்னை ஆதரிக்கும்.
My word is just the same as the United States. If I have been recognized as an ambassador.
நான் ஒரு அயல் நாட்டு தூதனாக அங்கீகரிக்கப்பட்டால் என்னோட வார்த்தை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வார்த்தையாகவே இருக்கும்.
And then if God has sent us to be his ambassadors,
தேவன் நம்மை அவருடைய தூதர்களாக அனுப்பி இருப்பாரேயானால்
all the power that's in heaven, all that God is, all of his angels and all of his power stands behind our words.
Amen.
If we are correctly an ordained sent messengers to the people.
நாம் சரியான விதமாக நியமிக்கப்பட்டு ஜனங்களிடத்தில் தூதர்களாக தேவனால் அனுப்பப்பட்டிருப்போமேயானால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் நம்முடைய வார்த்தையின் பின்னே இருக்கும்.
God has to honor the word.
தேவன் வார்த்தையை கனப்படுத்த கடமைப்பட்டுள்ளார்.
For he has so solemnly written that whatever you bind on earth, that will I bind in heaven.
ஏனென்றால் அவர் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும்.
Whatever you loose on earth, that will I loose in heaven.
நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அதை நான் பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பேன் என்றார்.
I give unto thee the keys to the kingdom.
நான் ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன்னிடம் கொடுக்கிறேன் என்றார்.
All such great promises he's given the church.
ஓ, அப்பேற்பட்டதான மகத்தான வாக்குத்தத்தங்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார்.
And I am after the other day of many of you I suppose are here this morning to hear as I tried to in my humble simple way to explain the vision that I saw of heaven.
அந்த ஒரு நாள் என்னுடைய எளிய சொற்ப முறையில் பரலோகத்தை குறித்து நான் கண்ட தரிசனத்தை விவரித்ததை கேட்ட அநேகர் இங்கு உள்ளனர் என்று நான் நினைக்கிறேன்.
I would by no means ever try to doubt anything that anyone ever told me that God told them.
யாராகிலும் எப்பொழுதாகிலும் என்னிடம் எதையாகிலும் தேவன் தங்களிடம் கூறினதாக கூறினால் எந்த காரணத்தைக் கொண்டும் அதை சந்தேகிக்க முயலேன்.
I believe it even if I didn't see it in the scripture, I would still want to believe that brother's word.
வேறு வார்த்தைகளில் அதை என்னால் காண முடியவில்லை என்றாலும் நான் அதை நம்புவேன். அந்த சகோதரனுடைய வார்த்தையை நான் இன்னமும்
விசுவாசிப்பேன். நான்
வேதத்தோடு சரியாக இருக்கலாம்.
But still I would believe it. Maybe brother just misunderstood it some way. That he might have just got it mixed up a little.
ஆயினும் அந்த சகோதரன் எதையோ தவறாக புரிந்து கொண்டுள்ளார் என்றும் அவர் சிறிது குழப்பம் கொண்டிருக்கிறார் என்றும் தான் நான் எண்ணிக்கொள்வேன்.
And still I would believe he'd be my brother.
ஆயினும் அவர் இன்னமும் என் சகோதரன் என்று நான் நம்புவேன்.
And if there's anything that burns within my heart, and I hope it never leaves in my years to come, that I'll never forget what happened last Sunday morning as a week.
என் இருதயத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறதாக ஏதாகிலும் காரியம் அங்கே இருக்குமானால் வருகின்றதான வருஷங்களிலும் அது என்னை ஒருபோதும் விட்டு அகலாது என நம்புகிறேன். ஒரு வாரம் என்ற முறையில் கடந்த ஞாயிறு சம்பவித்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்.
It has done something to me that's revolutionized my life.
அது எனக்குள்ளாக ஏதோ காரியத்தை செய்து என் ஜீவியத்தையே மாற்றி அமைத்தது.
I do not fear. I have not one fear of death.
நான் பயப்படுவதே கிடையாது. மரணத்தை குறித்து எனக்கு ஒரு பயமும் இல்லை.
Death has no fear at all.
மரணம் நம்மை பயப்படுத்தவே முடியாது.
It doesn't for you if you just understood.
உங்களால் மட்டும் அதை புரிந்து கொள்ள கூடுமானால் அது உங்களையும் பயப்படுத்தாது.
Now maybe if you'd have to have the experience to know it because there's no way to explain it.
அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அதை விளக்கி கூற வேறு வழியே கிடையாது.
You cannot find words because it doesn't lay in the English dictionary. Or no other dictionary.
அதை விவரிக்க ஏற்ற வார்த்தைகள் கிடையாது. ஏனென்றால் ஆங்கில அகராதியிலோ அல்லது வேறெதிலோ அதற்கு வார்த்தைகள் கிடையாது.
Because it's in an eternity. No yesterday, no tomorrow. It's all present tense.
ஏனென்றால் அது ஒரு நித்தியத்துக்குள்ளாய் இருக்கிறது. நேற்று என்பதே கிடையாது, நாளை என்பதே கிடையாது. அது எல்லாம் நிகழ்காலமாகவே இருக்கிறது.
And it's no I feel pretty good in an hour from now I don't feel so well and another hour I feel good again.
இப்பொழுது மிக நன்றாக இருக்கிறதாக உணர்கிறேன் என்று கூறி ஒரு மணி நேரம் கழித்து அவ்வளவு நன்றாக இருக்கிறதாக நான் உணரவில்லை என்று கூறி இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நான் மறுபடியும் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன் என்று கூறுவதல்ல.
It's present tense all the time.
எல்லா நேரத்திலும் அது நிகழ்காலமாக இருக்கிறது. புரிகின்றதா?
Never a cease. Just that glorious peace, something.
ஒரு ஓய்ந்து போவதென்பதே கிடையாது. அந்த மகிமையான சமாதானமாய் ஏதோ காரியமாய் அது இருக்கும்.
And there can be no sin, there could be no jealousy, there could be no sickness, there could be nothing ever reach that heavenly shore.
அங்கே பாவமே இருக்க முடியாது, அங்கே பொறாமை இருக்க முடியாது, அங்கே வியாதி இருக்க முடியாது. அந்த பரலோக அக்கறையை ஒரு காரியமும் அடையவே முடியாது.
And if I may have the privilege of saying this, which maybe I do not.
இதை எடுத்துக்கூறு சாக்கியம் ஒரு கால் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு கால் நான் அடையாமல் இருக்கலாம்.
If I do not, then I pray God forgive me.
அப்படியாய் அது என்னிடம் இல்லை என்றால் தேவனே என்னை மன்னியும் என்று நான் ஜெபிப்பேன்.
But if I have the privilege, and it was, that God let me be caught up to see something, I would refer to the first heavens.
ஆனால் எனக்கு அந்த சாக்கியம் இருக்குமானால், அதாவது ஏதோ காரியங்களை காணும்படியாய் தேவனே என்னை முதலாம் வானவரைக்கும் எடுத்துக்கொண்டு போய்.
Then I believe one in the Bible by the name, I believe it was Paul, that was caught up into the third heavens.
அப்படிப்பட்டதான ஒருவன் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறான். அவனுடைய பெயர் பவுல் என்று நான் நினைக்கிறேன். அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
And if it was this glorious in the first heavens, what does that third heavens hold?
முதலாம் வானத்திலேயே இவ்வளவு மகிமை பொருந்தினதாய் இருக்குமானால் மூன்றாம் வானம் என்னத்தை உடையதாய் இருக்குமோ?
No wonder he couldn't speak of it for 14 years.
அதை குறித்து 14 வருடங்களாக பேச முடியவில்லை என்றால் அதில் வியப்பொன்றும் இல்லை.
He said he did not know whether he was in body or out of body.
அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லது சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ தெரியவில்லை என்று அவன் கூறுகிறான்.
With that great apostle, not to share his office, or not to try to make ourselves anything like he was.
அந்த மகத்தான அப்போஸ்தலனோடு உத்தியோகத்தை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது அவனுக்கு சமமாக ஆக்கிக் கொள்ளவோ நான் முயலவில்லை.
But I can say with him, I don't know whether it was in this body or out of the body.
ஆனால் அவனோடு சேர்ந்து நான் சரீரத்தில் இருந்தேனோ அல்லது சரீரத்துக்கு பொறுமை இருந்தேனோ எனக்கு தெரியாது என்று என்னால் கூற முடியும்.
Only thing, it was just as real as I'm looking at you.
ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நான் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பது போன்று அவ்வளவு தத்துரூபமாய் இருந்தது.
And I've always wondered about if I'd pass by, I'd see a little cloud floating by, a spirit, and say, there goes brother and sister, that's Charlie and Nellie. That's brother and sister Spencer going there.
நான் கடந்து போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு சிறு மேகம் அல்லது ஆவி மிதந்து வருகிறதை கண்டு அதோ என் சகோதரனும் சகோதரியும் போய்க் கொண்டிருக்கிறார்கள், அது சார்லியும் நெல்லியும் தான், அது சகோதரனும் சகோதரி ஸ்பென்சரும் அங்கே போய்க் கொண்டிருக்கிறார் என்று கூறுவேனோ என்று நான் எப்பொழுதும் வியப்பதுண்டு.
That always puzzled me.
அது எப்பொழுதும் எனக்கு ஒரு புதிராகவே இருந்தது.
If my eyes is in the grave, a decaying, rotting,
என்னுடைய கண்கள் பிரேத குழிக்குள் அழுகிக் கொண்டிருக்குமானால்,
if my ears is not here to hear anymore,
இனி கேட்க முடியாதபடிக்கு இங்கே என்னுடைய காதுகள் இல்லாமல் இருக்குமானால்,
and if my blood has all gone back and they've embalmed it and it's in the waters or in the ground,
என்னுடைய ரத்தம் எல்லாம் போய் அவர்கள் என் சபத்துக்கு தைலமிட்டு அவைகள் தண்ணீரிலோ அல்லது நிலத்திலோ இருந்து,
my mental faculties, my brain cells are all gone,
என்னுடைய சிந்தனா சக்தியும் என் மூளை அணுக்களும் அழிந்து போன பின்பு,
then how would I be any more than just a spirit floating around?
நான் மிதந்து கொண்டிருக்கும் ஆவியாய் இராமல் வேறு எவ்வாறாக இருக்க முடியும் என்று நான் வியந்ததுண்டு.
That wearied me.
அது என்னை வருத்தம் அடைய செய்ததுண்டு.
How would I like to say, hello, brother Pat. Oh, so glad to see you.
ஹலோ சகோதரன் பேட், ஓ உங்களை காண்பதில் பெரு மகிழ்ச்சி என்று கூற நான் எவ்வளவாய் விரும்புவேன்.
ஹலோ பிரதர் நேவில், ஹவ் வுட் லைக் டு சீ யூ.
ஹலோ சகோதரன் நேவில், உங்களை காண எவ்வளவாய் நான் விரும்புகிறேன் என்று கூற நான் எப்படியாய் விரும்புகிறேன்.
But I thought, well, if I don't have anything to see with, any mouth to speak with, it's rotten, it's dust.
நான் நினைத்தேன், நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை என்றால், பேசும்படியாக எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் அது அழுகி போனதும் தூசுமாய் இருக்கும் என்று.
How would I be able to say hello brother Pat, hello brother Neville or so forth, hi Charlie?
என்னால் எப்படி ஹலோ சகோதரன் பேட், சகோதரன் நெவில், ஹாய் சார்லி என்றெல்லாம் கூற முடியும் என்று எண்ணினேன்.
But now I know that that's wrong.
ஆனால் அது தவறு என்று இப்பொழுது நான் அறிவேன்.
For it is written in the scriptures which I say it's not contrary.
ஏனென்றால் அது வேத வார்த்தைகளில் எழுதி இருக்கிறது, அது முரணானது அல்ல என்று நான் கூறுகிறேன்.
For if this earthly tabernacle be dissolved, we have one already waiting.
ஏனெனில் பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் வேறொன்று நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது.
Another tabernacle, it has eyes, ears, lips, mental faculties.
கண்கள், காதுகள், உதடுகள், சிந்தனா சக்திகளும் உள்ள வேறொரு கூடாரம் நமக்கு இருக்கிறது.
If this earthly tabernacle be dissolved,
இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும்,
it has a body that can feel, can talk,
உணரக்கூடியதும் பேசக்கூடியதுமான ஒரு சரீரம் அதற்கு இருக்கிறது.
And now it comes to me just now that Moses had been dead and in an unmarked grave for 800 years.
இக்கருத்து இப்பொழுது என் மனதில் தோன்றுகிறது. மோசே மரித்து போய் எவருமே அறிய முடியாத கல்லறையில் 800 வருடங்களாக வைக்கப்பட்டிருந்தான்.
Elisha had went to heaven 500 years before.
எலியா 500 வருடங்களுக்கு முன்பாகவே பரலோகத்துக்கு போய்விட்டான்.
But on Mount Transfiguration they were found talking with Jesus.
ஆனால் மறுதூப மலையின் மேல் அவர்கள் இருவருமே இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தனர்.
After Samuel had been dead for at least 3 to 5 years, and the witch of Endor called him up.
சாமுவேல் மரித்து சுமார் 3 அல்லது 5 வருடங்களுக்கு பின்னர் என்னோரில் இருந்த குறி சொல்லுகிறவள் அவனை அழைத்தாள்.
And she fell on her face and she said, "You have deceived me because you are Saul yourself."
அவள் முகங்குப்புற வணங்கி, நீர் என்னை வஞ்சித்து விட்டு, ஏனென்றால் நீர்தானே சவுல்.
She said, "Because I see gods." She was a heathen, you see. "I see gods rising up."
ஏனென்றால் தேவர்கள் ஏறி வருகிறதை நான் காண்கிறேன் என்றாள். அவள் ஒரு அஞ்ஞானி, புரிகின்றதா? எனவே தேவர்கள் ஏறி வருகிறதை நான் காண்கிறேன் என்றாள்.
And Saul couldn't see him yet, and he said, "What does he look like? Describe him to me."
சாமுவேல் எப்படி இருக்கிறான் என்று சவுலினால் இன்னும் காண முடியவில்லை. எனவே அவன், எந்த விதமாய் அவர் தோற்றம் அளிக்கிறார், அவரை சற்று எனக்கு விவரித்து கூறு
என்றான்.
அதற்கு அவள், மெலிந்தவராயிருக்கிறார், அவருடைய தோளின் மேல் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிறார்
என்றாள். அவன்,
அது சாமுவேல் தீர்க்கதரிசி, அவரை எனக்கு முன்பாக கொண்டு வா என்றான்.
I want you to notice that Samuel had not lost any of his personality.
சாமுவேல் தன்னுடைய உருவ அமைப்பில் ஒன்றையும் இழந்து போகாதவனாய் காணப்பட்டான்.
He was still a prophet. He told Saul exactly what would happen the next day.
அவன் அப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது என்று சவுலிடம் சரியாக சொன்னான்.
So you see, death does not completely diminish us as we weep and wail and lament at the grave.
ஆகவே நீங்கள் பாருங்கள், நாம் கல்லறையில் அழுது புலம்பி துக்கிப்பது போன்று மரணம் நம்மை முழுவதுமாய் அற்றுப்போக பண்ணுவது கிடையாது.
It only changes our dwelling place.
அது நம்முடைய வாசம் பண்ணும் தலத்தை மாத்திரமே மாற்றுகிறது.
It takes us from a place to.
அது நம்மை ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு போகிறது.
What is age?
வயது என்றால் என்ன?
If I live one more hour, I'll outlive a many 16-year-old person. I'll outlive a many 5-year-old person.
என்னால் மட்டும் இன்னும் ஒரு மணி நேரம் உயிர் வாழக்கூடுமானால் நான் எத்தனையோ 16 வயது பயன்களை காட்டிலும் அதிக காலம் உயிர் வாழ்ந்தவனாயிருப்பேன். எத்தனையோ 5 வயது பயன்களை காட்டிலும் அதிக காலம் உயிர் வாழ்ந்தவனாயிருப்பேன்.
Age is nothing.
வயது என்பது ஒன்றுமே இல்லை.
We're just set here for a purpose, to do something.
நாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ காரியத்தை செய்வதற்காக இங்கே இருக்கிறோம்.
Well, now many of these little pretty faced mothers sitting here, some of them 60 or 70 years old, would say, "Oh, what have I done, Brother Branham?"
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அழகான முகங்களை உடைய தாய்மார்களில் அநேகர், அவர்களில் சிலர் 60 அல்லது 70 வயது உள்ளவர்கள். அவர்கள் கேட்கலாம், "சரி சகோதரன் பெருநாமே, நாங்கள் என்ன சாதித்து விட்டோம் என்று."
Raise your children. You've done what you were supposed to do.
உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ அதை நீங்கள் செய்தீர்கள்.
Maybe some old dad sitting here said, "Well, I've hard the fields, I've done this, I never preach."
ஒரு கால் வயதான தகப்பன்மார் இங்கே உட்கார்ந்து கொண்டு, "சரி, நான் வயலை உழுது பண்படுத்தினேன், நான் இதை செய்தேன், நான் பிரசங்கிக்கவில்லையே" என்று கூறலாம்.
But you did just what God sent for you to do.
ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களை அனுப்பினாரோ அதை நீங்கள் செய்தீர்கள்.
There's a place for you.
அங்கே உங்களுக்காக ஒரு ஸ்தலம் இருக்கிறது.
Speaking to an old doctor yesterday, one of my doctor friend's buddies, 80 something years old.
ஒரு வயதான வைத்தியரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பரான ஒரு வைத்தியரிடம் நேற்று பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு வயது சுமார் 80 இருக்கலாம்.
And his sister-in-law is here at the church tonight. And she's been just a teeny bit worried about him.
அவருடைய மைத்திரி இன்றிரவு இங்கே கூட்டத்தில் இருக்கிறாள். அவள் அவரை குறித்து கவலை கொண்டிருந்தாள்.
I went to see him.
நான் அவரை பார்க்க போயிருந்தேன்.
As soon as I began to talk to him, he brightened up. Told me about a hunting trip he'd taken many years ago up in Colorado, in the very same country I hunt at.
நான் அவருடன் பேச ஆரம்பித்தவுடன் அவருடைய முகம் சற்று பிரகாசமடைந்தது. காலரடோவில் அநேக வருஷங்களுக்கு முன்பாக வேட்டையாடின சம்பவத்தை குறித்து அவர் என்னிடம் கூறினார். அதே தேசத்தில் தான் நானும் வேட்டைக்கு போனேன்.
Just as brilliant and bright.
அவருடைய முகம் மேலும் பிரகாசிக்க தொடங்கியது.
And I said, Doctor, how long you been practicing?
நான் சொன்னேன், வைத்தியரே, நீங்கள் எவ்வளவு காலமாக வைத்தியம் பார்க்கிறீர்கள் என்றேன்.
And he said, when you were nursing.
அதற்கு அவர், நீ உன் தாயிடம் பால் குடித்துக் கொண்டிருந்ததிலிருந்து என்றார்.
And way down, I said, many a time, he said, I've practiced taking my buggy. I've put my saddlebags over my horse.
மேலும் அவர், அநேக முறையில் நான் குதிரையின் மேல் சேணம் கட்டி வைத்தியத்துக்கு தேவையானவைகளை ஒரு பையில் வைத்துக் கொண்டு சென்றது உண்டு.
I took the little satchel and I walked.
அநேக முறைகளில் அதை தூக்கிக் கொண்டும் நடந்து சென்றதும் உண்டு என்றார்.
And I said, yes, down along the creek banks, 2 o'clock in the morning with your flashlight, trying to find the house where a little child had tummy ache or mother and labor pains.
நான் கூறினேன், ஆமாம், நீரோடையின் கரையோரமாக போய் காலை 2 மணி அருவில் கையில் டார்ச் விளக்குடன் வயிற்று வலியினால் கஷ்டப்படும் ஒரு குழந்தை அல்லது பிரசவ வேதனைப்படும் ஒரு ஸ்திரீயின் வீட்டை கண்டுபிடிக்க முயற்சிப்பீரே என்றேன்.
That's right.
அவர், அது உண்மை என்றார்.
I said, you know, doctor, I believe across this dividing line here between mortal and immortality, God has a place for good old doctors that serve like that.
நான் கூறினேன், உங்களுக்கு தெரியுமா வைத்தியரே, அழிவையும் அழியாமையும் பிரிக்கின்ற அந்த கோட்டிற்கு அப்பால் இந்த விதமாக சேவை செய்த அந்த நல்ல பழைய வைத்தியர்களுக்கு தேவன் ஒரு சலத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் என்றேன்.
Great tears come in his eyes. He started crying. He reached up his feeble hands and said, Brother, I hope so.
அவருடைய கண்களில் தண்ணீர் வடிந்தது. அவர் அழத் துவங்கி என்னுடைய கரங்களை அவருடைய பலவீனமான கரம் நீட்டி பற்றி பிடித்துக் கொண்டு, சகோதரனே, அப்படி இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் என்றார்.
Across the land, God judges a man's soul, what he is.
அக்கரையில் தேவன் ஒரு மனிதனுடைய ஆத்மா என்னவா இருக்கிறது என்று ஆராய்ந்தறிகிறார்.
Then I give him this satisfying scripture.
அதற்கு பிறகு நான் இந்த திருப்தியாக்கும் வசனத்தை அவருக்கு கொடுத்தேன்.
Many times plying through those dark muddy fields at night trying to help somebody.
அநேக நேரங்களில் சேர்ந்த வயல்வெளியின் ஊடாக இரவில் நடந்து சென்று யாருக்கோ உதவி செய்ய முயன்று.
Maybe never get a penny for it, but it's all right.
ஒரு கால அதற்காக ஒரு சல்லி காசு பெறாமல் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சரிதான்.
I said, Jesus said in the scripture, Blessed are the merciful, for they shall obtain mercy.
நான் சொன்னேன், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இயேசு வேத வார்த்தைகளில் கூறியிருக்கிறார்.
And that is true.
அது உண்மையானது.
Tonight we want to set the church in these 3 lessons, if God permits, how and what to look to, what we are.
தேவன் அனுமதிப்பாரானால் இன்றிரவு சபைக்கு இந்த 3 பாடங்களை கற்பித்து, அதாவது அவர்கள் எப்படி எதை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்றும் நாம் யார் என்றும் சபைக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன்.
We're going to begin at the first chapter of the book of Paul's letter to Ephesus.
பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்தை நாம் துவங்க போகிறோம்.
And we're going to take the 3 first chapters in our next 3 studies, trying to get a chapter a evening if we can.
அடுத்த 3 வேடபாத வகுப்புகளிலும் நாம் முதல் 3 அதிகாரங்களை எடுக்க போகிறோம். ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு அதிகாரமாக நம்மால் முடிந்தால் எடுக்கலாம்.
Tonight, Wednesday and next Sunday morning.
இன்றிரவு புதன்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை.
Ephesians the first chapter.
எபேசியர் முதலாம் அதிகாரம்.
Now, as we study together, I'd like to say this, that this book of Ephesians perfectly parallels the Old Testament Joshua.
நாம் சேர்ந்து தியானிக்கையில் நான் இதை கூற விரும்புகிறேன், இந்த எபேசியரின் புத்தகமானது பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவாவின் புத்தகத்தோடு முற்றிலுமாக இணைகின்றது.
Ephesians, the book of Ephesians.
எபேசியரின் புத்தகம்.
Now remember, if we happen to get just a little off to your teaching, just forgive us and bear with us a while.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், உங்களுடைய உபதேசத்துக்கு நாங்கள் சற்று விலகி போவோமானால் எங்களை மன்னித்து விட்டு எங்களோடு பொறுமையாய் சற்று நேரம் இருந்து கேட்டுக் கொண்டிருங்கள்.
Before we open it, let's ask him to help us as we bow our heads.
நாம் வேதத்தை திறப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை வணங்கி அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை கேட்போமாக.
Lord, we are approaching the holy and sacred writ, which it is more secure than all the heavens and earth.
கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை நாங்கள் அணுகுகிறோம். அது எல்லா வானங்களையும் பூமியை விட மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது.
Are we reading this word called the Bible that both heaven and earth will pass away, but my word shall never fail?
ஏனென்றால் நாங்கள் எல்லோருமாக வாசிக்கின்ற வேதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வார்த்தையில் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வாசிக்கிறோம்.
Then upon this solemn hour that I come to this pulpit tonight before the purchase of your blood.
பின்னர் இந்த பயபக்தியான நேரத்தில் உமது ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து வாங்கினவர்களின் முன்பாக இன்றிரவு நான் இந்த பிரசங்க பீடத்தின் மேல் வருகிறேன்.
These precious darling mortals that sat here tonight grasping for every little hope that they can to hold on for that life that is to come.
இந்த இரவில் இங்கே அமர்ந்திருக்கும் அருமையான மானிடர்கள் அவர்களால் முடிந்த எல்லா சிறு நம்பிக்கையும் பற்றிக்கொண்டு வருகின்றதான அந்த ஜீவனுக்காக அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றனர்.
May it be so sufficient tonight that every believer here will see his position.
இன்றிரவே அது போதுமானதாக இருந்து ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய ஸ்தானத்தை காணும்படியாக செய்யும்.
And everyone who has not yet come into this great fellowship will press the kingdom, Lord, and knock at the door until the keeper opens the door.
இந்த மகத்தான ஐக்கியத்திற்குள் இதுவரை வராத ஒவ்வொருவரும் ராஜ்யத்தை நோக்கி தொடர்ந்து வாயில் காப்போன் கதவை திறக்குமட்டாக கதவை தட்டி கொண்டே இருப்பார்களாக.
Granted, Lord.
இதை அழியும் கர்த்தாவே.
We are reading in here where this Bible is of no private interpretation.
வேதாகமத்துக்கு யாரும் சொந்த வியாக்கியானம் செய்யக்கூடாது என்று நாங்கள் வாசிக்கிறோம்.
God forbid that I, your servant, or any other servant would ever try to put their own interpretation to the word.
தேவனே, நானோ அல்லது வேறு யாரோ வார்த்தைக்கு தங்களுடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்காதபடிக்கு தடுத்து நிறுத்துவீராக.
Let us just read it and believe it the way it is written.
நாங்கள் அதை வெறுமன வாசித்து அது எழுதப்பட்ட விதமாகவே அதை விசுவாசிப்போமாக.
And especially we shepherds of the flocks.
அதிலும் விசேஷமாக மந்தையின் மேய்ப்பர்களாகிய நாங்கள்.
We pastors who someday will gather yonder in that glorious land with the little flocks.
அநேக வருஷங்களுக்கு முன்பாக புலவன் தன்னுடைய பாடலில் எழுதியுள்ளது போன்று
then we'll stand in the presence of the Lord Jesus and we'll see that generation come up of Paul and of Peter and of Luke and Mark and Matthew and all of them and see them judged there with their groups.
கர்த்தராக இயேசுவின் சமூகத்தில் நின்று கொண்டே பவுல், பேதுரு, லூக்கா, மார்க்கு, மத்தேயு அவர்கள் யாவருடைய தலைமுறைகளும் வருவதைக் கண்டு அவரவர்கள் அவர்களுடைய மந்தையை நியாயத்தீர்க்கிறதை நாங்கள் காண்போம்.
God grant that I can lay 10 million trophies at your feet while I humbly crawl up and lay my hands upon your precious feet. Say, Lord, they are yours.
தேவனே, நான் உமக்கு அந்த நேரத்தில் 1 கோடி ஆத்துமாக்களை பரிசுகளாய் உமது விலையேற பெற்ற பாதத்தண்டையிலே வைத்து கர்த்தாவே இவை உம்முடையவைகள் என்று கூறும்படி அருள் புரியும்.
Oh God, fill us freshly with thy spirit. Yes. And with thy love and thy goodness.
Oh, Devane, puttum poriyirai, engalum raabinalum, ummude anbinalum, ummude nanminalum, nirappum.
And may we, as the poet has expressed in the song many years ago,
aneega varshangalukku munbaga pulavan thannudaiya paadalil ezhuthiyulladhu pondru,
dear dying lamb, thy precious blood shall never lose its power until all the ransomed church of God be saved to sin no more.
Arumaiyana marikkum aattukuttiye, kirayathinal kollapatta devanudaiya sabai ini paavam seiyadapadi rakshikkapadum varaikkum ummudaiya velaiyera petra ratham orubodum adan vallamaiyai ilandhu pogadhu.
And ever since by faith I saw that stream thy flowing wounds supplied.
உம்முடைய கரங்களிலிருந்து பாயும் அந்த இரத்த வெள்ளத்தை விசுவாசத்தினால் நான் கண்டதிலிருந்து,
redeeming love has been my theme and shall be till I die.
மீட்பின் அன்பே என் பொருளாயும் அது நான் மரிக்குமட்டாய் அவ்வாறே இருக்கும்.
Then in a nobler, sweeter song he goes on to say,
புலவன் தொடர்ந்து பாடுகிறான், பின்னர் இன்னும் எளிமையும் இனிமையுமான,
I'll sing thy power to save when this poor lisping stammering tongue lies silent in the grave.
உம்முடைய ரட்சிக்கும் வல்லமையை குறித்த பாடல் ஒன்றை எளிய மடலை பேசும் திக்கு நாவானது மௌனமாகி கல்லறையில் படுத்துக் கொள்ளுமட்டாய் பாடுவேன் என்று கூறினது போன்று நாம் கூறுவோமாக.
Then the grave does not hold any death for your children.
அப்படியானால் பிரேத குழி உம்முடைய பிள்ளைகளுக்கு மரணத்தை வைத்துக் கொண்டிருக்கவில்லை.
It's only our resting place or our hiding place where this corruption will put on incorruption.
அது வெறுமனே ஒரு இழைப்பாரும் ஸ்தலமாய் அல்லது மறைந்து கொள்ளும் ஸ்தலமாய் மட்டுமே இருக்கும். அங்கே இந்த அழிவுள்ளதானது அழியாமையை தரித்துக் கொள்ளும்.
May we tonight see this, Lord, plainly as it is given to us in the Word.
கர்த்தாவே, வார்த்தையில் கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் அதை இன்றிரவு தெளிவாய் காணும்படியாய் செய்யும்.
Give us understanding and place us, Lord, at our post of duty that we might serve faithfully until you come.
எங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை தாரும், நீர் வருமட்டாய் எங்கள் கடமையில் நாங்கள் உத்தமமாய் சேவை செய்யும்படியாய் கர்த்தாவே எங்களுடைய கடமையில் எங்களை பொறுத்தும்.
We ask this in Jesus' name and for his sake. Amen.
இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவர் நிமித்தமாகவும் கேட்கிறோம். ஆமென்.
Now, the book of Ephesians, as I was just saying,
இப்பொழுது நான் உங்களிடம் கூறின விதமாக எபேசியரின் புத்தகமானது,
to my opinion, is one of the greatest books of the New Testament.
என்னுடைய கருத்தின்படியாய் புதிய ஏற்பாட்டின் மகத்தான புத்தகங்களில் ஒன்று.
It leaves us on where Calvinism runs out on one limb and Arminianism runs out on the other limb.
கால்வீனிய கொள்கை ஒரு புறமாகவும் அர்மீனிய கொள்கை இன்னொரு புறமாகவும் போய்கொண்டிருக்கிறது.
But the book of Ephesians draws it together and positionally places the church.
ஆனால் எபேசியரின் புத்தகமோ அதை ஒன்றாக இணைத்து சபையை ஸ்தானத்தில் பொருத்துகிறது.
இப்பொழுது
நான் இதை யோசுவாவின் புத்தகத்துடன் ஒப்பிட்டேன்.
If you notice, Israel was brought up out of Egypt and the three stages of their journey.
நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். அவர்களுடைய பிரயாணத்தில் மூன்று கட்டங்கள் இருக்கின்றது.
One stage was leaving Egypt.
அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவது முதல் கட்டம்.
The next stage was the wilderness.
அவர்களுடைய அடுத்த கட்டம் வனாந்திரம்.
And the next stage was Canaan.
அதற்கு அடுத்த கட்டம் கானான் தேசமாக இருந்தது.
Now Canaan does not represent the age of the millennium.
கானான் தேசம் என்பது ஆயிர வருஷ அரசாட்சியின் காலத்திற்கு பிரதிநிதித்துவம் அல்ல.
It only represents the age of the overcomer, the dispensation of overcoming.
அது ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கும் ஜெயங்கொள்ளுகிறவர்களின் காலத்துக்கும் மட்டுமே ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது.
Because in Canaan they killed and burnt and took cities.
ஏனென்றால் கானானுக்குள் அவர்கள் கொன்றார்கள், எரித்தார்கள், பட்டணங்களை கைப்பற்றினார்கள்.
And there will be no death in the millennium.
ஆனால் ஆயிர வருஷ அரசாட்சியிலோ மரணமே இருக்காது.
But another thing that it does, it brings up justification by faith after they believed the Moses and left Egypt.
ஆனால் அது இன்னொரு காரியத்தை செய்கிறது. அவர்கள் மோசேயில் விசுவாசம் வைத்து எகிப்தை விட்டு விசுவாசத்தினால் நீதிமானாகுதலை கொண்டு வந்தார்கள்.
Sanctification through following under the pillar of fire and the atonement of the sacrificial lamb in the wilderness.
அக்கினி ஸ்தம்பத்தின் கீழ் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பாவ நிவாரணத்தின் கீழ் வனாந்திரத்தின் பின்தொடர்ந்து சென்றது, பரிசுத்தமாகுதலை கொண்டு வந்தது.
And then entering into a land that had been promised.
பின்னர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிப்பது.
Now what is the land promised to the New Testament believer?
இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் என்பது என்ன?
The promise is the Holy Spirit.
அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவிதான்.
For it shall come to pass in the last days, Joel 2:28, that I will pour out my Spirit upon all flesh.
யோவேல் 2:28, அதற்கு பின்பு கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
Your sons and your daughters shall prophesy.
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
Upon my handmaids and my maid servants will I pour out of my Spirit and they shall prophesy.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
I'll show wonders in the heavens above and in the earth, pillars of fire and smoke and vapor.
நான் உயரே வானத்தில் அற்புதங்களை காட்டுவேன், பூமியின் மேல் அக்கினி ஸ்தம்பத்தையும் புகையையும் வாயுவையும் காட்டுவேன்.
And Peter said on the day of Pentecost, after taking his text and preaching,
பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு பிரசங்கத்துக்கு வேண்டிய பொருளை எடுத்து பிரசங்கம் செய்து முடித்த பின்பு,
Repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission.
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
To remit, to forgive, to take away all back trespasses.
மன்னிக்க, நீக்கி போட எல்லா மீறுதல்களையும் அற்று போக பண்ண.
Did you notice Joshua before they crossed Jordan?
யோர்தானை அவர்கள் கடப்பதற்கு முன்பாக நீங்கள் யோசுவாவை கவனித்தீர்களா?
Joshua said, go through the midst of the camp and clean your clothes and sanctify every one of you and let no man come at his wife.
யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்கள் பாளையத்திற்குள்ளாக சென்று உங்கள் துணிகளை சுத்தம் பண்ணுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் மனைவியிடத்தில் பிரவேசிக்க வேண்டாம்.
For within 3 days you'll see the glory of God.
ஏனென்றால் இன்னும் 3 நாட்களுக்குள்ளே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்றார்.
See, it is a process of getting ready to inherit the promise.
பாருங்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஒரு ஆயத்தமாகும் முறையாக இருக்கிறது.
Now the promise to Israel was God gave Abraham the promise of the land of Palestine and it was to be their possession forever.
இஸ்ரவேலுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவன் ஆபிரகாமுக்கு பலஸ்தீன தேசத்தை தருவதாக வாக்களித்திருந்தார், அது அவர்களுக்கு என்றென்றைக்குமான சுதந்திரமாயிருக்கும்.
And they was always remain in this land.
அவர்கள் என்றென்றைக்கும் அந்த தேசத்தில் தங்கி இருக்க வேண்டும்.
Now they come 3 stages coming to this promised land.
இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் அடைவதற்கு அவர்கள் 3 கட்டங்களில் வந்தார்கள்.
Now watch, it's perfectly typed in the New Testament.
பழைய ஏற்பாட்டில் இது பரிபூர்ணமான பாவனையாய் இருக்கிறதை இப்பொழுது கவனியுங்கள்.
Now this is, I've said, disagrees with some of the thinking of yours.
இப்பொழுது இது நான் கூறினது போன்று உங்களில் சிலருடைய கருத்திற்கு முரணாயிருக்கலாம்.
Some of you precious Nazarene people, Church of God and so forth.
விலையேறப்பெற்ற நாசிரியன் ஜனங்களே, தேவ சபை ஜனங்களே, இன்னும் மட்டுமுள்ளோரே,
Don't let it hurt, but just watch it close and watch the types.
இது உங்களை புண்படுத்த வேண்டாம், ஆனால் அதை கூர்ந்து கவனியுங்கள், பாவனைகளை கவனியுங்கள்.
Watch and see if every place don't hit just perfect.
கவனித்து எல்லாம் முற்றிலுமாக இணைகின்றதா என்று பாருங்கள்.
There was 3 stages of the journey and there's 3 stages of this journey.
இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணத்தில் 3 கட்டங்கள் அங்கே இருந்தது, இந்த பிரயாணத்திலும் 3 கட்டங்கள் உள்ளன.
For we are justified by faith, believing on the Lord Jesus Christ.
ஏனென்றால் நாம் விசுவாசத்தினாலே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதினால் நீதிமான் ஆக்கப்பட்டு,
Forsaking the land of Egypt, come out.
எகிப்து தேசத்தை புறக்கணித்து விட்டு வெளியே வருகிறோம்.
And then are sanctified to the offering of his blood.
அதற்கு பின்னர் அவருடைய ரத்தத்தினாலான பலியின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு
washed from our sins and become pilgrims and sojourners.
நம்முடைய பாவங்களினின்று கழுவப்பட்டு அந்நியர்களும் பரதேசிகளுமாகி
claiming that we are seeking a land, a city that's coming, or a promise.
வரப்போகின்றதான ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை, அல்லது ஒரு வாக்குத்தத்தத்தை நாடி தேடுகிறோம் என்று உரிமை பாராட்டுகிறோமாயிருக்கிறோம்.
So did Israel in the wilderness, sojourners, no place to rest, traveling night after night, following the pillar of fire.
அதேவிதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சஞ்சாரிகளாய், இளைப்பார் இடமில்லாதவர்களுமாய், இரவு இரவாக பிரயாணம் செய்கிறவர்களுமாய், அக்கினி சம்பத்தை பின்தொடர்ந்து போய்
பட் finally come to the promised land where they settle down.
முடிவிலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்து அங்கே குடியேறினார்கள்.
That's where the believer comes.
அந்த இடத்திற்கு தான் விசுவாசியும் வருகிறான்.
He comes first to recognition that he's a sinner.
அவன் முதலாவதாக தான் ஒரு பாவி என்ற உணர்வுக்கு வருகிறான்.
Then he is separated by the waters, the washing of the water by the blood.
பின்னர் அவன் தண்ணீரினாலும், தண்ணீரின் கழுவுதலினாலும், ரத்தத்தினாலும் கழுவுதலினாலும் அவன் வேறு பிரிக்கப்பட்டு
and are the washing of the water by the word, rather believing on the Lord Jesus Christ.
அல்லது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கினால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருப்பதன் மூலமாய் வேறு பிரிக்கப்படுகிறான்.
Then being justified by faith, he becomes a partaker and a peace with God through Christ.
பின்னர் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டபடியினால் அவன் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று ஒரு பங்காளியாகி
baptized into the name of Jesus Christ to omit him into the journey.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவனை யாத்திரைக்குள் ஒப்புக் கொடுக்கிறான்.
You get it?
உங்களுக்கு புரிகின்றதா?
Into the journey.
பிரயாணத்துக்குள்ளாகிறான்.
Then he becomes a sojourner and a pilgrim.
அதற்கு பின்னர் அவன் ஒரு அந்நியனும் சஞ்சாரியுமாயிருக்கிறான்.
He's on his journey to what? A promise that God made.
அவன் எதை நோக்கி பிரயாணம் செய்கிறான்? தேவன் செய்த ஒரு வாக்குத்தத்தை நோக்கி பிரயாணம் செய்கிறான்.
Israel had not yet received the promise, but they were on their journey.
இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அதை நோக்கின பிரயாணத்தில் இருந்தனர்.
And without raising, please do understand.
தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம்.
That's where you, the Nazarene and pilgrim holiness and so forth, fell.
Angada Nazarenegal, yathrika parisuthargal mudalanavargal vilundu ponargal.
Because Israel, when they come to the spot of Kadesh Barnea, when the spies went over and said the land is great.
ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் காதேஷ் பர்னேயாவின் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது வேவுக்காரர்கள் தேசத்திற்குள்ளாக போய் திரும்பி வந்து தேசம் மகத்துவமானதா இருக்கிறது என்றார்கள்.
But some of them come back and said we can't take it because the cities are walled up and so forth.
ஆனால் அவர்களில் சிலர் திரும்பி வந்து நம்மால் அதை கைப்பற்ற முடியாது, ஏனென்றால் பட்டணங்கள் உயரமான மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறினார்கள்.
But Joshua and Caleb stood out and said we're more than able to take it.
ஆனால் யோசுவாவும் காலேபுமோ என்றால் எழும்பி நின்று நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள்.
Because of their already signed up documented statements, they believed in two works of grace, justification and sanctification, and could not move any farther.
ஏனென்றால் ஏற்கனவே கையொப்பமிட்டுள்ள அவர்களுடைய சாசனத்தின் காரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு கிருபையின் கிரியைகளாகிய நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் இவைகளை விசுவாசித்து அதையும் தாண்டி போக முடியாதவர்களாயிருந்தார்கள்.
And listen, that whole generation perished in the wilderness.
கவனியுங்கள், அந்த முழு தலைமுறையும் வனாந்திரத்தில் மாண்டு போனது.
But two that went over him to the promised land and brought back the evidence that it was a goodly land.
ஆனால் இரண்டு பேர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக போய் அது நன்மைக்கான ஒரு தேசம் என்பதற்கான அத்தாட்சியோடு திரும்பி வந்து
and we were more than able to take it because it was God's promise.
நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்றார்கள்.
Then instead of the people going on receiving the Holy Spirit, speaking with tongues, receiving the power of God, the baptism of the Holy Ghost, signs, wonders, miracles,
பின்ன ஜனங்கள் தொடர்ந்து போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய வல்லமையை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு பதிலாக
They felt that it would break down their tradition of doctrine.
அவைகள் அவர்களுடைய பாரம்பரிய உபதேசங்களை உடைத்து போடும் என்று எண்ணினர்.
And what happened to it? Perished in the land. That's right.
அதற்கு என்ன சம்பவித்தது? தேசத்தில் அழிந்து போனார்கள். அது உண்மை.
But the believers, the Caleb and Joshua outfit that was going on to the promise, they moved on over into the land and took the land and settled down in the land as a possession.
ஆனால் விசுவாசிகளாகிய யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்தை நோக்கி தொடர்ந்து தேசத்திற்குள்ளாக போய் தேசத்தை ஜெயித்து சுதந்திர வீரமாய் தேசத்தில் குடியேறினார்கள்.
And we never stop at justification, sanctification. Let's go on to the baptism of the Holy Spirit.
நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் இவைகளில் நாம் நின்றுவிடவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நாம் தொடர்ந்து போவோமாக.
Let's not stop at believing on the Lord Jesus, being baptized.
கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் ஞான ஸ்நானத்தில் நாம் நின்றுவிட வேண்டாம்.
Let's not stop because he cleaned us up from a life of sin.
அவர் நம்மை பாவ ஜீவித்திலிருந்து சுத்திகரித்தார் என்ற காரணத்திற்கு நாம் அங்கேயே நின்றுவிட வேண்டாம்.
But now we pressed on into a position to a promise of the baptism of the Holy Ghost.
ஆனால் இப்பொழுது நாம் ஒரு ஸ்தானத்திற்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வாக்குத்தத்திற்குள்ளாக தொடர்கிறோம்.
For Peter said on the day of Pentecost, For the promise is unto you and to your children, and to them that's far off, even as many as the Lord our God shall call.
ஏனென்றால் பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றார்கள்.
So Ephesus here sets us like Joshua positionally.
ஆகவே இங்கே பேசிய நிருபம் யோசுவாவின் புத்தகத்தை போன்று நம்மை ஸ்தானத்தில் பொருத்துகிறது.
You notice Joshua, after crossing over the land and taking the land, then he divided the land.
நீங்கள் கவனித்தீர்களா? யோசுவா தேசத்திற்குள்ளாக கடந்து வந்து அதை ஜெயித்து ஆண்டு கொண்டான். அதன் பிறகு அவன் தேசத்தை பங்கிட்டுக் கொடுத்தான்.
Ephraim here, Manasseh here, and this one here, Gad here, Benjamin here.
எப்பிராயிமிக்கு இங்கே, மனாசேக்கு இங்கே, இவனுக்கு இங்கே, காத்திற்கு இங்கே, பென்யமீனுக்கு இங்கே என்று பகிர்ந்து கொடுத்தான்.
He divided the land.
அவன் தேசத்தை பங்கிட்டுக் கொடுத்தான்.
And notice, Oh, this just burns our hearts.
கவனியுங்கள், ஓ இது அப்படியே நம்முடைய இருதயத்தை அனல் மூட்டுகிறது.
Each one of those Hebrew mothers giving birth to those children, she spoke the very place in her labor pains where they would be positioned in the promised land.
அந்த ஒவ்வொரு எபிரேய தாய்மார்களும் குழந்தைகளை பிரசவிக்கும் போது அவளுடைய பிரசவ வேதனையின் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் எங்கே பொருத்தப்படுவார்களோ அந்த இடத்தை அவர்கள் கூறினார்கள்.
Oh, it's a great study.
ஓ, அது ஒரு பெரிய ஆராய்ச்சி.
We could only go into it in details, which would take hours after hours.
நம்மால் மட்டும் அதனை முழு விவரங்களோடு கூட ஆராய்ச்சி செய்ய கூடுமானால் அதற்கு மணிக்கணக்காகும்.
Someday when we get our church fixed, I'd just like to come and take a solid month or two. Just stay right in it.
நமது சபை கட்டிடம் கட்டி முடித்த பின்பு நான் வந்து ஓர் இரண்டு மாதங்களுக்கு இதை குறித்து பேச விரும்புகிறேன்.
Watch when they, each one of those mothers, when she called out Ephraim, when she was in labor.
ஒவ்வொரு தாயும் கர்ப்ப வேதனையின் போது கவனியுங்கள், அந்த வேதனையின் போது எப்ராயீம் என்று அழைத்தாள்.
Positionally placed him where his feet was setting in oil.
அவனை ஸ்தானத்தில் அவன் கால்களை எண்ணெயில் பொருத்தினார்.
Just exactly every one of them. wherever they were at.
அப்படியே சரியாக அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டார்களோ அதையே கூறினார்கள்.
And Joshua, not knowing this, but by inspiration, led of the Holy Spirit, after being into the promised land, give each man his promise, exactly what the Holy Spirit promised through the birth back there.
யோசுவாவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் சென்ற பிறகு இதை அறியாதவனாய் ஆனால் ஏவுதலினால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவனாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாக்குத்தத்தை கொடுத்தான். அது சரியாக அப்படியே அவரவருடைய பிறப்பின் போது என்ன வாக்களிக்கப்பட்டிருந்ததோ அதையே பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்தார்.
How that God has set some in the church through the labor pains.
அவர்களுடைய பிரசவ வேதனையின் மூலமாய் தேவன் எவ்வாறு சிலரை சபையில் பொருத்தியுள்ளார்.
They get tremendous sometimes.
சில சமயங்களில் அவர்கள் அவ்வளவு அற்புதமானவர்களாய் இருக்கிறார்கள்.
When a church is groaning under the persecution of the outside world.
ஒரு சபையானது வெளி உலகத்தின் உபத்திரவத்தினால் வேதனைப்படும் போது
Believing on the Lord Jesus that the promise of the Holy Ghost is just as real to us as it was to Pentecost.
சபையானது பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தமானது பெந்தேகோஸ்தே நாளில் எவ்வளவு உண்மையாக இருந்ததோ அவ்வளவு உண்மையாக நமக்கு உள்ளது என்று கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது
How they groan and cry under labor pains.
அவர்கள் எப்படியாய் அவர்களுடைய பிரசவ வேதனையில் பெருமூச்சோடு அழுகின்றனர்.
But when they are born and positionally born into the kingdom of God, then the Holy Ghost has set in the church. Some apostles, some prophets, some teachers, some pastors, some evangelists.
ஆனால் அவர்கள் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஸ்தானத்திலே பிறந்து அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் சபையில் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை போதகராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் ஏற்படுத்தினார்.
Then he's given to their speaking with tongues. Interpretation of tongues.
அதற்கு பின்னர் அவர்களுக்குள் அந்நிய பாஷைகளை பேசுவதும் பாஷைக்கு வியாக்கியானம் கூறுவதும்
knowledge, wisdom, gifts of healing, all kinds of miracles.
ஞானம், அறிவு, சுகமளிக்கும் வரம், எல்லாவிதமான அற்புதங்கள் போன்றவைகளை அளித்தார்.
For the church is now this is my purpose of doing this.
இப்பொழுது நான் இதை செய்வதன் நோக்கம் சபை எங்கு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கே.
The church is always trying to take somebody else's corner.
சபையானது எப்பொழுதும் இன்னொருவருடைய பாகத்தை எடுத்துக்கொள்ள பிரயாசிக்கிறது.
But don't do that.
ஆனால் அதை செய்யாதீர்கள்.
You can never raise corn in Ephraim's corner if you're Manasseh.
நீங்கள் மனாசேயில் இருக்கும்போது எப்பிரேயாமின் பகுதியிலே போய் தானியத்தை ஒருபோதும் விதைக்க முடியாது.
You've got to take your place in Christ. Positionally take it.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய ஸ்தானத்தை தான் பொருத்தமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
All gets deep and rich when we get in here.
நாம் இங்கே இதற்குள் போகும்போது அது ஆழமாயும் கொடுத்ததாயும் இருக்கும்.
How that God puts one in the church to speak with tongues. Another
அதாவது தேவனைப்படியாய் சபைக்குள் ஒருவனை பாஷைகளை பேசுகிறவனாயும் இன்னொருவனை வேறொன்றாயும் அமைத்திருக்கிறார்.
Now we have been taught many times we all have to speak with tongues. That's wrong.
நான் அநேக முறை நாம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். அது தவறானது.
We all got to do it. No, we don't.
நாம் எல்லாரும் அதை செய்தாக வேண்டும். இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
They all didn't do one thing. Each lamb was provided and give it up by inspiration.
அவர்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை செய்யவில்லை. ஒவ்வொரு நிலமும் ஏவுதலினால் கொடுக்கப்பட்டதும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுமாய் இருக்கிறது.
And each one I could take the scriptures and show to you exactly that he put them in the place where they were supposed to be.
Amen.
Positionally.
அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலேதான் பொருத்தமாக வைக்கப்பட்டார்கள் என்பதை வேறு வார்த்தைகளை கொண்டு என்னால் எடுத்து காட்ட முடியும்.
How that the two half tribes is to stay across the river.
எப்படியாய் அந்த இரண்டு பாரி கோத்திரங்களும் நதிக்கு அப்புறம் இருக்க வேண்டும் என்று.
How that their mothers cried that in their birth.
எப்படியாய் அவர்களுடைய தாய்மார்கள் அவர்களுடைய பிரசவ வேதனையின் போது உரைத்தனர்.
And how that each place was supposed to be.
எப்படியாய் அந்த ஒவ்வொரு இடமும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர்.
And now, after you're in, that don't mean that you're out free from war.
வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக வந்துவிட்டாய் என்றால் இனி போர் இல்லை என்று அர்த்தம் அல்ல.
You still have to fight for every inch of ground you stand on.
அதற்குள் இருந்தாலும் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு அங்குல இடத்திற்காகவும் நீங்கள் போரிட வேண்டும்.
So see, Canaan did not represent the great heaven.
ஆகவே பாருங்கள், கானான் என்பதே அந்த மகத்துவமான பரலோகத்திற்கு பிரதிநிதித்துவம் அல்ல.
Because it's war and troubles and killings and fightings and so forth.
ஏனென்றால் கானானில் யுத்தங்களும் தொல்லைகளும் கொலைகளும் போராட்டங்களும் போன்றவைகள் இருந்தன.
But it did represent this, that it must be a perfect walk.
ஆனால் அது இதற்கு பிரதிநிதித்துவமாக இருந்தது, அதாவது அது ஒரு பரிபூர்ண நடையாக இருக்க வேண்டும் என்பது.
That's where the church is failing today. On that walk.
இன்றைக்கு சபையானது அங்கேதான் தவறி போகிறது, அந்த நடையில் தான் தவறி போகிறது.
Do you know that even your own behavior can knock somebody else out of getting healed?
உங்களுடைய சொந்த நடத்தையே மற்றவன் சுகமடைய முடியாதபடி தடையா இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா?
Your misbehavior of unconfessed sins of you believers can cause this church to bitterly fail.
உங்களுடைய தவறான நடத்தை, விசுவாசிகளாகிய உங்களுடைய அறிக்கையிடாத பாவங்கள் இந்த சபையானது தோல்வியடைய காரணமாயிருக்கும்.
And at the day of the judgment you'll be responsible for every bit of it.
அந்த நியாய தீர்ப்பின் நாளில் ஒவ்வொரு சிறு காரியத்திற்கும் நீங்கள் உத்தரவாதமாயிருப்பீர்கள்.
Oh, you say, now wait a minute, Brother Branham. Well, that's the truth.
ஓ, நீங்கள் கூறலாம், இப்பொழுது ஒரு நிமிடம் போரும் சகோதரன் பிரண்ணம் என்று. சரி, அது உண்மையாயிருக்கிறது.
Think of it.
அதை சற்று சிந்தித்து பாருங்கள்.
Joshua, after he crossed over into the land, God gave him the promise that
யோசுவா தேசத்திற்குள்ளாக நடந்து சென்ற பின்னர் தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார்.
Just think, to fight an entire campaign without losing a man, without even getting a scratch, without having to have a nurse or a first aid or a band.
சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனையும் இழந்து போகாமல், ஒரு சிராய்ப்பு கூட இல்லாமல், ஒரு மருத்துவ துணை இல்லாமல், முதற் சிகிச்சை குழு இல்லாமல், ஒரு முழு போரில் வெற்றி பெறுவா என்பதே.
God said, the land's yours, go fight.
தேவன் கூறினார், தேசம் உங்களுடையது, போய் போர் செய்யுங்கள் என்றார்.
Think of fighting a campaign and there's no Red Cross around at all. There's nobody going to get hurt.
சிந்தித்து பாருங்கள், சுற்றிலும் செஞ்சிலுவை படையேதும் இல்லாமல் ஒரு பாளையத்துடன் போர் செய்து அதில் யாருமே காயமடையாதிருப்பது என்பது.
And they slayed the Amorites and the Hittites, but there wasn't one hurt among any of them until sin came in the camp.
அவர்கள் அமலேக்கியரையும் ஏத்தியரையும் கொன்றார்கள், ஆனால் பாவம் அவர்களுடைய பாளையத்தில் வர மட்டும் அவர்களில் ஒருவனும் காயப்படவில்லை.
Ammon, Achan took that Babylonian garment and that gold wedge and hid it under his camp. Then the next day they lost 16 men.
Babylonia salvayum pon palathiyum anda Ahan eduthu avanudaiya koodarathinadiyil velithu veithan. Adutha naal avargalil 16 pergalai ilandu ponargal.
Joshua said, stop. Stop. Wait a minute, there's something wrong.
Yosua koorinaan, niruthungal. நிறுத்துங்கள், ஒரு நிமிடம் பொறுங்கள், அங்க ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது.
Something's wrong. Yeah, we're going to call 7 days of fast.
இங்க ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது, நாம் 7 நாட்கள் உபவாசம் செய்ய போகிறோம்.
God made us a promise. There will be nothing hurt us. Our enemies will fall at our feet.
ஒருவரும் காயப்பட மாட்டார்கள், நம்முடைய எதிரிகள் நம்முடைய காலடியில் விழுவார்கள் என்று தேவன் நமக்கு ஒரு வாக்களித்திருக்கிறார்.
And there's something wrong here.
ஏதோ காரியம் அங்கே தவறாக இருக்கிறது.
Something went wrong somewhere, cause we got 16 dead men laying here. They're Israelite brothers and they're dead.
ஏதோ காரியம் எங்கேயோ தவறாகிவிட்டது. ஏனென்றால் நம்மிடம் 16 பேர்கள் மரித்து விட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேல் சகோதரர்கள், அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று யோசுவா கூறினான்.
Why did they die? Innocent man. Because one man stepped out of the line.
ஏன் அந்த நிரபராதியான மனிதர்கள் மரித்தார்கள்? ஏனென்றால் ஒரு மனிதன் வரிசையை விட்டு தவறி போனான்.
See, reason this needs to be taught.
இது படிப்பிக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிற அவசியத்தை நீங்கள் கண்டீர்களா?
The church lining up with the word of God. Lining up with God, lining up with each other.
சபையானது இசைந்திருந்து தேவனுடைய வார்த்தையோடு இசைந்திருந்து தேவனோடு இசைந்திருந்து ஒருவரோடு இசைந்திருந்து
walking perfectly upright soberly before all men fearing God.
பரிபூரண நேர்மையாயும் தெளிவுள்ளவர்களாயும் எல்லாருக்கும் முன்பாக தேவனுக்கு பயந்தவர்களாய் நடக்க வேண்டும்.
Because one man stole a garment and done something that he should not done took the life of 16 men.
ஒரு மனிதன் ஒரு சால்வையை திருடி செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவன் செய்தபடியினால் 16 பேர்களுடைய ஜீவன் போயிற்று.
I think it was 16, maybe more.
16 பேர்கள் என்று நினைக்கிறேன், ஒருவேளை இன்னும் அதிகமாயிருக்கலாம்.
I believe it was 16 men that was there.
16 மனிதர்கள் மரித்து போனார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
Joshua called, said there's something wrong.
யோசுவா இஸ்ரவேலரை அழைத்து எங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது.
God made the promise and something's wrong.
தேவன் வாக்களித்திருந்தாரே ஏதோ தவறாக இருக்கிறது என்றான்.
We bring the sick up before us and they fail to be healed. We need to call a solemn fast. Call an assembly. Something's wrong somewhere.
வியாதியஸ்தரை நமக்கு முன்பாக கொண்டு வரும்போது அவர்கள் சுகமடைகிறதில்லை. அப்பொழுது நாம் ஒரு பயபக்தியான உபாசத்தை அனுசரித்து சபையை கூட்ட வேண்டும். ஏதோ காரியம் எங்கேயோ தவறாக இருக்கிறது.
God made the promise. God's got to stick to that promise and he will do it.
தேவன் வாக்குத்தத்தை அளித்திருக்கிறார். தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டியவராயிருக்கிறார். அவர் அதை நிச்சயம் செய்வார்.
And he called a fast and they found out the cast lots and Achan confessed it.
அவன் ஒரு உபவாசத்தை செய்யும்படி கூறினான். அவர்கள் தவறு என்பதை சீட்டு போட்டு கண்டுபிடித்தனர். ஆக்கான் அதை அறிக்கையிட்டான்.
And they killed Achan's family and all and burnt their ashes and left it there for a memorial.
அவர்கள் ஆக்கானையும் அவருடைய குடும்பத்திற்குள்ள யாவற்றையும் தீக்கிரையாக்கி சாம்பலாக்கி அதை ஒரு நினைவு சின்னமாக ஆக்கினார்கள்.
And Joshua went right on through the battles, taking everything without a scratch or a wound.
பின்னர் யோசுவா போரில் தொடர்ந்து போய் ஒரு கீறலோ அல்லது காயமோ ஏற்படாமல் எல்லாவற்றையும் கைப்பற்றிக் கொண்டான்.
There you are.
அங்கே தான் விஷயம்.
One day he had needed a little time, extra time.
ஒரு சமயம் யோசுவாவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான நேரம் அவசியமாயிருந்தது.
The sun was going down. The man couldn't fight very good at night time.
சூரியனோ கீழே போய்கொண்டிருந்தது. இரவு நேரங்களில் மிகவும் நன்றாக போரிட முடியாது.
Joshua, that great warrior, anointed of God, positionally placed into the land, like Ephesians to the new church, possessing the land, taking it over.
அந்த மகத்தான போர் வீரனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் ஆகிய யோசுவா எபேசியர் புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டு தேசத்தை கைப்பற்றி சுதந்திரித்துக் கொண்டு சபையானது எவ்விதம் பொருத்தப்பட்டுள்ளதோ அவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை வெவ்வேறு இடங்களில் பொருத்த வேண்டியிருந்தது.
He needed some time. So he said, "Son, stand still."
அதை செய்ய அவனுக்கு அதிகப்படியான நேரம் அவசியமாக இருந்தது. ஆகவே அவன் சூரியனே தரித்து நில் என்றான்.
And she stood still for about 12 hours. Until he took the land. See?
அவன் அந்த தேசத்தை ஜெயிக்க மாட்டாய். சுமார் 12 மணி நேரங்களுக்கு சூரியன் அப்படியே நின்றது. புரிகின்றதா?
Now the book of Ephesians place us positionally in Christ what they was in the Holy Land.
இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த தேசத்தில் பொருத்தப்பட்டது போன்று இப்பொழுது எபேசியரின் புத்தகமானது நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஸ்தானத்தில் பொருத்துகிறது.
We are placed not in the Holy Land but in the Holy Ghost.
நாம் ஒரு பரிசுத்த தேசத்தில் பொருத்தப்படவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் பொருத்தப்பட்டிருக்கிறோம்.
Now let us read just the word. See how perfect the church is.
இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசித்து எவ்வளவு பரிபூர்ணமாய் சபையானது இருக்கிறது என்று பார்ப்போம்.
Paul, an apostle of Jesus Christ, by the will of God.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல்.
Oh, I like that.
Oh, adi enakku adhiga viruppam.
God made him an apostle.
Devan avane oru apostolan aakkinar.
No elders laid hands on him, no bishops sent him anywhere, But God called him and made him an apostle.
எந்த மூப்பனும் அவன் மீது கைகளை வைக்கவில்லை, எந்த பேராயரும் அவனை எந்த இடத்திற்கும் அனுப்பவில்லை, ஆனால் தேவன் அவனை அழைத்து அவனை ஒரு அப்போஸ்தலன் ஆக்கினார்.
Paul, an apostle of Jesus Christ by the will of God to the saints, sanctified ones, which are at Ephesus, and to the faithful in Jesus Christ.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது.
Watch how he addresses this.
இந்த நிருபத்தை அவன் யாருக்கு எழுதுகிறான் என்பதை கவனியுங்கள்.
This is not to the unbelievers. This is to the church.
இது அவிசுவாசிகளுக்கு எழுதப்படவில்லை, இது சபைக்கு எழுதப்பட்ட ஒன்றாயிருக்கிறது.
It's called to the called out ones, the sanctified and called ones that are in Christ Jesus.
அழைக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டவர்களுக்கு இது எழுதப்பட்டுள்ளது.
Now if you want to know how we get in Christ Jesus, if you turn to 1 Corinthians 12.
நாம் எவ்விடம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆக முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னோடு கூட 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துக்கு திரும்புங்கள்.
It said, for by one spirit are we all baptized into one body.
நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்று அது கூறுகிறது.
How? Baptized by what? A Holy Ghost.
எவ்விதம் எதனால் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம்? பரிசுத்த ஆவியினால்.
Not by water baptism, you Church of Christ people.
தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அல்ல, கிறிஸ்து சபை ஸ்தாபனத்தவர்களே உங்களைதான்.
But by one, capital S-P-I-R-I-T, by one spirit.
ஆனால் ஒரே ஆவியினாலே, ஆங்கில வேதாகமத்திலே பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியினால்.
Not by one handshake, by one letter, not by one sprinkle.
ஒரே கை குலுக்கலினால் அல்ல, ஒரு கடிதத்தின் மூலமா அல்ல, ஒரு தெளித்தலினால் அல்ல.
But by one spirit.
Amen.
We are all baptized into one body.
ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சைரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம்.
Our possession, the land that God give us to live in, the Holy Ghost, just as He gave Canaan to the Jews, He's give us the Holy Spirit.
நம்முடைய சுதந்திரம், நாம் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்ததான தேசம், பரிசுத்த ஆவியே. யூதர்களுக்கு அவர் காராரை கொடுத்தது போல அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்.
By one spirit are we all baptized into one body.
நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம்.
You get it?
உங்களுக்கு புரிகின்றதா?
Now he's talking to the spiritual Canaanites. Israel, the spiritual Israel who has possessed the land.
இப்பொழுது அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலுடன் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறான்.
Oh, aren't you glad you come out of Egypt's garlic?
Oh, ningal Egyptin vellai poondai vittu veliye vandadai kurithu ningal maguchiya irukkireergal allava?
Aren't you glad you're out of the wilderness?
Ningal vanandrathai vittu veliyeri vandadai kurithu maguchiya allava?
And remember, they had to eat manna, angels' food out of heaven, until they crossed over into the land.
நினைவிருக்கட்டும், பரலோகத்திலிருந்து வந்த தூதர்களின் அப்பம் அவர்கள் வனாந்தரத்தை கடந்து தேசத்திற்குள் போகுமட்டாய் அவர்கள் புசிக்க வேண்டியதாய் இருந்தது.
And when they crossed over into the land, the manna ceased to fall.
அவர்கள் தேசத்துக்குள்ளாய் கடந்து வந்த மாத்திரத்தில் மன்னா பெய்யாமல் நின்று போயிற்று.
They were fully matured then and they eat the old corn of the land.
அவர்கள் அப்பொழுது முழுவதுமாய் முதிர்ச்சி அடைந்திருந்தார்கள், அவர்கள் அந்த தேசத்தின் பழைய தானியத்தை புசித்தார்கள்.
Now that you're not babies anymore.
இனி நீங்கள் ஒன்றும் குழந்தைகளாய் இல்லாதபடியினால்.
Now that you're not desiring the sincere milk of the gospel.
உத்தமமான சுவிசேஷத்தின் ஞானபாலை நீங்கள் வாஞ்சியாதபடியினால்
That you don't have to be babied and patted and persuaded to come to church.
இனி உங்களை தட்டி கொடுத்து சபைக்கு வாருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
Now that you're real, fully matured Christians, you're ready to eat strong meats now.
இப்பொழுது நீங்கள் உண்மையான முழுவதுமாய் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றபடியினால் நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்.
You're ready to come into something, he said.
நீங்கள் ஏதோ காரியத்திற்குள்ளாக வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்.
You're ready to understand something that's deep and rich.
மிகவும் ஆழமாகவும் கொடுத்ததாயும் இருக்கின்ற ஏதோ காரியத்தை புரிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்.
Oh, we'll get into it directly.
ஓ நாம் அதற்குள்ளாக நேராக போய்விடுவோம்.
It's been hidden since the foundation of the world.
ஓ உலக தோற்றம் முதல் அது மறைக்கப்பட்டிருந்தது.
He said, now that you've come into this, I'm addressing this to you.
இப்பொழுது நீங்கள் இதற்குள்ளாக வந்துவிட்டபடியால் நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவன் கூறுகிறான்.
Not to those who've just left Egypt.
இப்பொழுதுதான் எகிப்தை விட்டு வந்தவர்களுக்கு அல்ல.
Not to those who are still in the journey.
இன்னும் பிரயாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அல்ல.
But to those who are in the promised land. That has received the promise.
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு உள்ளாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு மட்டுமே.
How many have received the promise of the Holy Ghost?
பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தை எத்தனை பேர்கள் பெற்றிருக்கிறீர்கள்?
Aren't you glad that you're in the land?
Amen.
Over here now eating the old corn. Eating the strong things of God. Got a clear understanding.
ஓ நீங்கள் இப்பொழுது தேசத்திற்கு உள்ளாக இருந்தும் முதல் தானியத்தை புசித்துக் கொண்டும் தேவனுடைய பலமான காரியங்களை புரிந்து கொண்டும் தெளிவான புரிந்து கொள்ளுதலையும் உடையவர்களாக இருப்பதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அல்லவா?
Your spiritual mind is all unmuddled up.
உங்கள் ஆவிக்குரிய சிந்தையானது எல்லாம் குழம்பி போகாமல் இருக்கிறது.
You know exactly who he is. You know exactly what he is.
அவர் சரியாக யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் சரியாக என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
You know exactly where you're going.
நீங்கள் சரியாக எங்கே போகிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
You know exactly all about it.
உங்களை குறித்து சரியாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள்.
You know in whom you have believed and persuaded he's able to keep that which you've committed to him against the day.
நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றும் நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Oh, that's the one. That's who Paul's talking to now.
ஓ அவரே தான். அவரை குறித்து தான் பவுல் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறான்.
Listen close. Now watch.
கூர்ந்து கவனியுங்கள்.
The faithful in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது.
Now let me have the church to repeat that.
இதை திரும்பவும் சபையானது கூறும்படியாக செய்ய போகிறேன்.
How do we get into Christ?
நாம் எவ்விதம் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம்?
By joining church. No.
சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா? இல்லை.
By putting our name on a book. No.
உங்களுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து கொள்வதனாலா? இல்லை.
By being baptized by immersing. No.
முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வதன் மூலமாகவா? இல்லை.
How do we get into Christ?
நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் வருகிறோம்?
By one's Holy Spirit.
Amen.
Are we all baptized into one promise, the body?
Amen.
And are partakers of all that belongs into the land.
Amen.
ஒரே பரிசுத்த ஆவியினால் நாம் எல்லாரும் ஒரு வாக்குத்தத்திற்குள் சரீரத்திற்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அத்தேசத்துக்குரிய எல்லாவற்றிலும் பங்காளிகளாயிருக்கிறோம்.
Amen.
Amen.
Oh, I like that. If it wasn't a horse, I could shout.
ஓ எனக்கு அது மிகவும் பிரியம். எனக்கு தொண்டை கரகரப்பா இல்லை என்றால் என்னால் கூச்சலிட முடியும்.
When I get in this land, it's mine.
என்னே நான் இந்த தேசத்திற்குள்ளாய் வந்தவுடன் அது என்னுடையதாகி விடுகிறது.
I'm home now, I'm in Canaan.
இப்பொழுது நான் வீட்டில் கானானுக்குள் இருக்கிறேன்.
I'm subject to anything God wants to use me for.
தேவன் என்னை உபயோகப்படுத்த விரும்புகின்ற எந்த காரியத்துக்குள் கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன்.
I'm walking on holy ground.
நான் பரிசுத்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறேன்.
A child of the king.
Amen.
All robed and ready.
ஒரு ராஜாவின் பிள்ளையாய் உடையை தரித்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறேன்.
I've come out of Egypt, come up to the promised land, stood the trials, passed over Jordan into this blessed promise.
நான் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் ஊடாக வந்து சோதனைகளை மேற்கொண்டு யோர்தானை கடந்து இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்துக்குள் வந்துவிட்டேன்.
Oh, how did I get it? By one spirit.
Oh, நான் அதை எப்படி செய்தேன்? ஒரே ஆவியினாலே.
The same way Paul got it. Acted on me the same way it did on him. Same way it did on you.
அதே விதமாகத்தான் பவுல் அதை பெற்றுக்கொண்டான். அவன் மேல் எப்படி அது கிரியை செய்ததோ அதே விதமாக என் மேலும் கிரியை நடப்பித்தது. அதே விதமாக உங்களிலும் கிரியை செய்தது.
By one spirit we are all baptized. Not sprinkled, just a little sprinkle of it feel pretty good, but immersed under.
ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். தெளிக்கப்படவில்லை, லேசாக கொஞ்சம் தெளித்தல், அது மிகவும் அருமையான உணர்வு. ஆனால் அதற்கு அடியில் மூழ்கி இருக்க வேண்டும்.
Oh, may it be swim under in the Holy Ghost. That's the promise.
எல்லாரும் பரிசுத்த ஆவியின் கீழாய் நீந்த வேண்டியவளாய் இருக்கிறது. அதுதான் வாக்குத்தத்தம்.
Our Ephesians are Joshua, which is the Holy Spirit. Joshua means Jesus Savior.
நம்முடைய எபேசியர், நம்முடைய யோசுவா, அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. யோசுவா என்றால் இயேசு இரட்சகர் என்ற அர்த்தம்.
Joshua meaning the Holy Spirit, representing it in the spiritual as that was in the natural, that he is our great warrior.
மாம்சப் பிரகாரமாக யோசுவா இயற்கையில் இருந்தது போல ஆவிக்குரிய பிரகாரமாக யோசுவா என்றால் பரிசுத்த ஆவியானவராய் அவர் நம்முடைய மகத்தான போர் வீரனாய் இருக்கிறார்.
He is our great leader.
அவர் நம்முடைய மகத்தான தலைவராய் இருக்கிறார்.
As God was with Joshua, so is God in the Holy Spirit moving us about.
தேவன் யோசுவாவோடு இருந்தது போல அதே விதமாய் தேவன் பரிசுத்த ஆவியில் நம்மை அசைத்துக் கொண்டிருக்கிறார்.
And when sin comes in the camp, the Holy Spirit demands a halt.
பாவம் பாளையத்துக்குள் பிரவேசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நிற்கும்படி கட்டளையிடுகிறார்.
What's wrong here in this church? Something's wrong.
இந்த சபையில் என்ன தவறு ஏற்பட்டிருக்கிறது? ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது.
Oh, can't you see how we got too many sons of Kish now?
ஓ, இப்பொழுது கீசுடைய குமாரர்கள் அநேகர் நம்மிடம் இருக்கின்றது உங்களால் காண முடியவில்லையா?
Too many Sauls coming from seminaries and theological schools and going out and teaching this perverse things as the Bible said they would do.
அநேக சவுல்கள் வேதாகம கல்லூரியிலிருந்து குருமார்கள் பாடசாலையிலிருந்து வந்து புறப்பட்டு போய் அவர்களுடைய தலைக்கீழாக்கப்பட்ட காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். வேதம் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று கூறுகிறது.
Seemingly not having the faith, separating themselves from you, having no fellowship with you, and so forth.
அவர்கள் விசுவாசமற்றவர்களாய் உங்களிடம் இருந்து தங்களை பிரித்துக் கொண்டவர்களாய் உங்களிடம் எவ்வித ஐக்கியமும் கொள்ளாமல் இதுபோன்று காரியங்களை செய்து கொண்டு
having a form of godliness and denying the power thereof, from such turn away.
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
They don't know where they come from. They can't give any reason.
தாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவர்களால் எந்த காரணத்தையும் கொடுக்க முடியாது.
I say this from Brother Booth Cliburn, a friend of mine.
என்னுடைய நண்பனான பூத் கிளிபன் கூறியதிலிருந்து நான் இதை கூறுகிறேன்.
If there's anything that's illegitimate, un-God created, anything in the world is a mule.
முறை தவறிய தேவனால் சிருஷ்டிக்கப்படாத ஏதாகிலும் ஒன்று இந்த உலகில் இருக்கக்கூடுமானால் அது ஒரு கோவேறு கழுதையே.
A mule is the lowest of all things.
எல்லா காரியங்களிலும் கீழ்த்தரமான காரியம் ஒரு கோவேறு கழுதைதான்.
He don't know what he is.
தான் யார் என்று அதற்கு தெரியாது.
He cannot produce himself no more.
அரிதன்னை இனவிருத்தி செய்து கொள்ள முடியாது.
A mule cannot be bred to another mule and become a mule.
ஒரு கோவேரி கழுதை இன்னொரு கோவேரி கழுதையுடன் சேர்ந்து ஒரு கோவேரி கழுதையை உண்டு பண்ண முடியாது.
He's finished.
அதன் ஜீவியம் அதனோடு முடிந்து விட்டது.
He don't know where his papa come from, neither does he know his mama.
அதனுடைய தகப்பன் எங்கிருந்து வந்தார் என்றும் அதனுடைய தாயார் எங்கிருந்து வந்தவள் என்றும் அதற்கு தெரியாது.
For he is a little donkey and a mare horse.
அது ஒரு சிறு கழுதையும் ஒரு குதிரையும் சேர்ந்ததாக இருக்கிறது.
God never did that. Don't you lay such as that onto God. God never done that.
தேவன் அதை ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. அப்படியானதொன்றை நீங்கள் தேவன் பெயரில் சுமத்த வேண்டாம். அவர் ஒரு காலம் அப்படி செய்யவே இல்லை.
God said everything shall bring forth of its kind. Yes, sir.
தேவன் கூறினார் ஒவ்வொன்றும் அதனதன் ஜாதியின்படியே தோன்ற செய்ய கடவுள் என்று. ஆமையா?
But a mule is a his papa was a donkey and his mama was a mare horse, so he don't know what he does belong to.
ஆனால் ஒரு கோவேரி கழுதையை பார்க்கும் போது அதனுடைய தகப்பன் ஒரு கழுதையும் தாய் ஒரு குதிரையுமாயிருக்கிறது. ஆகவே அது எந்த இனத்தை ஜாதியை சேர்ந்ததென்று அதற்கு தெரியாது.
He's a horse trying to be a mule or a mule, or he's a horse trying to be a donkey, donkey trying to be a horse.
அது ஒரு குதிரையாய் இருந்து கொண்டு கழுதையாய் இருக்க முயற்சிக்கிறதும் கழுதையாய் இருந்து கொண்டு குதிரையாய் இருக்க முயற்சிக்கிறதும் போன்றிருக்கும்.
He don't know where he does belong.
அது எந்த இனத்தை சேர்ந்தது என்று அதற்கு தெரியாது.
And he is a hard-headed thing there is in the world.
உலகிலேயே கோவேரி கழுதை ஒரு மண்டைகணம் பிடித்த ஒன்றாகும்.
You can never put a bit of trust to him.
கொஞ்சமும் கூட நீங்கள் அதை நம்ப முடியாது.
And that's why a lot of people are in church.
சபையிலே அநேக ஜனங்கள் அந்த விதமாகத்தான் இருக்கிறார்கள்.
They don't know who their papa is. They don't know who their mama is.
அவர்கள் தகப்பன் யார் என்றும் தாய் யார் என்றும் அறியாது இருக்கிறார்கள்.
The only thing they know, they're either Presbyterian, Methodist, Baptist, or Pentecostal or something.
அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் அவர்கள் ஒன்று பிரெஸ்பிடேரியன் அல்லது மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் அல்லது பெண்டிகாஸ்ட் அல்லது ஏதோ காரியமாயிருக்கிறார்கள்.
They don't know where they come from.
அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது.
And an old donkey, you can just holler at him as much as you want to holler at him, and you'll stand there and stick them big ears out and look.
ஒரு கழுதையிடம் நின்று கொண்டு எவ்வளவுதான் உரக்க கத்தினாலும் சரி அது அங்கேயே நின்று கொண்டு அதன் காதுகளை நீட்டிக்கொண்டு பார்த்துக் கொண்டே இருக்கும்.
You can preach to them all night long and they don't know a bit more when they left than what they did when they come in.
இரவு முழுவதும் வேண்டுமானாலும் நீங்கள் பிரசங்கிக்கலாம். அவர்கள் அங்கு வந்தபோது அவர்களும் இந்த காட்டிலும் ஒரு துளி அதிகமாய் அறிந்திருக்க மாட்டார்கள்.
Now that's just right.
அது உண்மையே.
I don't mean to be rude, but I want to tell you the truth.
கடோரமாக இருக்க வேண்டும் என்று நான் இதை கூறவில்லை. ஆனால் உண்மையை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன்.
But there's one thing they can do. They're good workers.
ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அவர்கள் நல்ல வேலை ஆட்கள்.
Oh, they just work, 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 work.
அவர்கள் வேலை 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 செய்து கொண்டே இருப்பார்கள்.
That puts me in the mind of a bunch of these Armenians. It's always trying to work their way into heaven.
அது என்னுடைய சிந்தையிலே சில அர்மீனியர்களை கொண்டு வருகிறது. அவர்கள் எப்பொழுதும் வேலை செய்வதன் மூலமாகவே பரலோகத்திற்கு போக பிரயாசிப்பவர்கள்.
That's right, a mule.
அது உண்மை. அது ஒரு கோவேரி கழுதை.
All the ladies aid society in this chicken supper for the pay the preacher. We got to have this dance and this social.
பெண்கள் உதவி சங்கம் கோழிக்கறி இரவு உணவு ஆக அவர்கள் போதகருக்கு சம்பளம் கொடுப்பதனால் நமக்கு இந்த நடனம் இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோருகின்றனர்.
It's just work, 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 and what are they working for?
அவர்கள் வெறுமனே வேலை 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 வேலைதான். நீங்கள் எதற்காக வேலை செய்கிறீர்கள்?
Ask them, have you received the Holy Ghost since you believe?
அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் விசுவாசிகளானதிலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று.
They stick out their ears and don't know where they belong.
அவர்கள் தங்கள் காதுகளை நீட்டிக்கொண்டு அவர்கள் எதை சார்ந்தவர்கள் என்று அறியாதிருக்கிறார்கள்.
What do you mean?
நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
What did all this?
இதெல்லாம் எங்கே நடந்தது?
What do you mean the Holy Ghost? I don't ever heard nothing about it.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அதை குறித்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது.
Oh, you must be some kind of fanatic.
நீ ஒரு மூடபக்தி வைராக்கியம் உள்ளவன் என்பார்கள்.
See, they don't know who Papa was or who Mama was either.
பாருங்கள், தகப்பன் யார் என்றும் அல்லது தாயார் யார் என்றும் அவர்களுக்கு தெரியாது.
And you have to beat them on everything you do. Beat here, beat there, beat here, beat there.
நீங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் அவர்களை அடிக்க வேண்டும், இங்கே அடிக்க வேண்டும், அங்கே அடிக்க வேண்டும், இங்கே அடிக்க வேண்டும், அங்கே அடிக்க வேண்டும்.
That's right, an old mule.
அது உண்மையே ஒரு வயதான கோவேறு கழுதை.
But I tell you, you don't have to do that by a real thoroughbred horse.
ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஒரு நல்ல அசலான ஜாதி குதிரையிடம் நீங்கள் அவிடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
Just crack the whip over him one time and brother, he's gone.
வெறுமென சாட்டையை அவன் மேல் ஒரு முறை படும்படியா செய்தால் போதும் சகோதரனே, அவன் பறந்து விடுவான்.
He knows what he's doing.
அதற்கு தெரியும் தான் என்ன செய்கிறேன் என்று.
Oh, how fine it is to ride a thoroughbred.
ஒரு நல்ல ஜாதி குதிரையின் மேல் சவாரி செய்வதென்றால் எவ்வளவு அருமையாயிருக்கும்.
How nice is it? Come on, boy. Oh, man.
என்ன அருமையாயிருக்கும் அந்த குதிரையிடம் வாடா வா என்று கூற. அடே அம்மா,
you better hold tight, he'll leave the saddle in the air.
அருங்கள், நீங்கள் மட்டும் கடிவான லகானை இறுக பிடிக்கவில்லை என்றால் அவ்வளவுதான், சேணம் காற்றில் பறக்கும் அளவுக்கு பாய்ந்தோடும்.
That's the way it is with real third-breded Christians. Hallelujah.
அதே விதமாகத்தான் இருக்கிறது ஒரு நல்ல அசலான கிறிஸ்தவனிடம். Hallelujah.
Receive ye the Holy Ghost. Amen. Repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins. Gone.
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான்.
Just as quick as they can get to the water, they're gone.
எவ்வளவு சீக்கிரமாய் தண்ணீருக்குள் இறங்க கூடுமோ அவ்வளவு சீக்கிரமாய் இறங்கி விடுவார்கள், அவ்வளவுதான்.
They can't rest day and night until they receive the Holy Ghost. Why?
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள மாட்டா இரவு பகலாய் ஓய மாட்டார்கள், ஏன்?
You know a Christian knows who his papa was.
ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய தகப்பன் யார் என்று தெரியும் என்று உங்களுக்கு தெரியும்.
See, it takes two to make a birth.
பாருங்கள், ஒரு பிறப்பை உண்டு பண்ணுவதற்கு இருவர் அவசியமாயிருக்கிறார்கள்.
That's right, papa and mama.
அது சரியே, அப்பாவும் அம்மாவும்.
The mule don't know which was papa, which was mama.
ஒரு கோவேறு கழுதைக்கு யார் தகப்பன் என்றும் அல்லது யார் தாய் என்றும் தெரியாது.
But we know who Papa and Mama was.
ஆனால் நமக்கு தெரியும் யார் தகப்பன் என்றும் யார் தாயார் என்றும்.
For we were born of the written word of God confirmed by the Spirit.
ஏனென்றால் நாம் எழுதப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையின்படியாய் பிறந்து தேவன் பரிசுத்த ஆவியினால் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
Peter said on the day of Pentecost, if you will repent and be baptized, every one of you in the name of Jesus Christ, for the remission of your sins, you shall receive the gift of the Holy Ghost.
பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறியுள்ளார்.
And brother, our real born again Christian. Yeah, oh my, he's spirited as soon as he gets the word, he receives the Holy Ghost.
Sagodharane, oru unmayana marubadiyum piranda oru kristavan, oh enne avan vaarthai petra maathrathil avan parichutha aaviye petrikolugiran.
Ask him something then.
Amen.
He knows where he's standing.
Appozhudhu avanidathil edavathu kaaryam kedungal. தான் எங்கு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அவன்
அறிந்திருக்கிறான்.
தெய்வீக சுகமடைவதில் உங்களுக்கு விசுவாசம் உண்டா என்று கேட்டு பாருங்கள், ஆமென்
என்பான்.
இரண்டாம் வருகையை நீ விசுவாசிக்கிறீரா என்று கேட்டு பாருங்கள், ஆமென் என்பான். அதே கேள்வி ஒரு கோவேறு கழுதியிடம் கேட்டு
பாருங்கள்.
கோவேறு கழுதை மார்க்கம், எனக்கு தெரியாது, ஒரு சமயம் டாக்டர் ஜோன்ஸ் கூறினார்
என்பார்கள்.
சரி, சவலின் பின்னே செல்லுங்கள், புரிகின்றதா?
ஓ, தே டோன்ட் நோ.
ஓ, அவர்களுக்கு தெரியாது.
வெல், ஐ டெல் யூ, மை சர்ச் இஸ் நாட் ஷூர் ஆஃப் இட்.
சரி, நான் உனக்கு சொல்கிறேன், என் சபைக்கு அதை குறித்து தெளிவாக தெரியாது என்றெல்லாம் கூறுவார்கள்.
Oh, brother, but a born-again man and woman is just as sure of the coming of the Lord Jesus.
Oh, சகோதரரே, ஆனால் ஒரு மறுபடியுமாய் பிறந்த ஒரு மனிதனோ அல்லது பெண்ணோ கர்த்தராக இயேசுவின் வருகையை குறித்து நிச்சயம் உள்ளவளாயிருக்கின்றனர்.
They're just as sure they got the Holy Ghost as there is a Holy Ghost to be given.
கொடுக்கப்படுவதற்காக ஒரு பரிசுத்த ஆவி எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது நிச்சயத்தை உடையவளாயிருக்கிறார்கள்.
Jesus said the woman at the well, we worship in this mountain and the Jews worship at Jerusalem.
கிணற்றண்டையிலே அந்த ஸ்திரீ இயேசுவிடம், நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்கிறோம், யூதர்கள் எருசலேமிலே தொழுது கொள்கிறார்கள் என்றாள்.
He said, woman, hear my words.
அதற்கு அவர் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை கேள்.
The hour is coming and now is when the Father seeketh those that will worship Him in the Spirit and the truth. Thy word is the truth.
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றார்.
And every man that will read the Bible and believe every word that Bible says and follow its instructions.
உம்முடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது. வேதத்தை வாசித்து வேதம் கூறுகின்றதை ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்து அதன் உபதேசங்களை பின்பற்றி
and receive the same Holy Ghost that they received the same way they received it.
அவர்கள் பெற்றுக்கொண்ட அதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் பெற்ற அதே விதத்தில் பெற்றுக்கொண்டவனுக்கு
same results they received it.
அவர்கள் பெற்ற அதே விளைவுகளை பெற்றவனுக்கு
same power they got when they received it.
அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது பெற்றுக்கொண்ட அதே வல்லமையை பெற்றுக்கொண்டவனுக்கு
He knows who his papa and mama was.
அவனுக்கு தெரியும் அவனுடைய தகப்பன் யார் என்றும் தாயார் யார் என்றும்.
He knows he's washed in the blood of Jesus Christ, born of the Spirit, filled with God's unction. He knows where he's standing.
அவனுக்கு தெரியும் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்துள்ளது. தான் எங்கே நிற்கிறான் என்றும் அவன் அறிவான்.
Sure, he's in Canaan. He knows where he come from.
நிச்சயமாக அவன் கானானுக்குள் இருக்கிறான். அவன் எங்கிருந்து வந்தான் என்று அறிந்திருக்கிறான்.
That's the way it is with a real Christian.
ஒரு உண்மையான கிறிஸ்துவனிடமும் காரியம் அந்தவிடமாகத்தான் இருக்கிறது.
Asking, have you received the Holy Ghost since you believed? Amen, brother.
நீங்கள் விசுவாசிகளானது முதல் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேளுங்கள். அவன் Amen, சகோதரனே என்பான்.
Stand the other day by an old saint, 92 years old, talking to your 80-year-old pastor.
அந்த ஒரு நாள் ஒரு 92 வயதுள்ள ஒரு வயதான பரிசுத்த வாட்டியின் பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு 80 வயதுள்ள போதகருடன் பேசிக் கொண்டிருந்த போது
I said, Grandma, just as bright as she could be, she said, Yes, my son.
நான் பாட்டி என்றேன். அவள் எவ்வளவு பிரகாசமாய் இருக்கக்கூடுமோ அவ்வளவு பிரகாசமான முகத்துடன் என்னை என் மகனே என்றாள்.
How long has it been since you received the Holy Ghost?
நான் கேட்டேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று எத்தனை காலமாகிறது என்று.
She said, Glory to God, about 60 years ago I got it.
அதற்கு அவள், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சுமார் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னர் நான் அதை பெற்றேன் என்றாள்.
Now she'd been amused. She'd said, Now wait a minute, I was confirmed and sprinkled when I was, well, certain, and they take me into the church and I took my letter over to so.
இப்பொழுது அவள் மட்டும் ஒரு கோவேறு கழுதையாக இருந்திருந்தால் ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் தெளிப்பு ஞான சாணம் பெற்று திடப்படுத்தலில் பங்கு பெற்று இன்னின்ன சபைக்கு என்னை கொண்டு போனார்கள். நான் கடிதத்தை இன்னாரிடம் கொண்டு சென்றேன் என்று கூறியிருப்பாள்.
They don't even know where they belong.
ஓ, என் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்கள் என்பதையும் கூட
அறியாதிருக்கிறார்கள். ஆனால்
இவனோ தன்னுடைய பிறப்புரிமை எங்கிருந்து வந்தது என்பதை அறிந்திருந்தார்.
She was there when it happened.
அது சம்பவித்த சமயத்திலே அவள் அங்கே இருந்தார்.
She was born of the water and of the spirit.
அவள் ஜனத்திலாலும் ஆவியினாலும் பிறந்திருந்தார்.
She knows, and the water through the washing of the water by the word takes the word.
வார்த்தையாகிய தண்ணீரின் மூலமாக கழுவப்பட்டிருந்தால் அதற்கு வார்த்தை அவசியமாக இருக்கிறது. அவள் அறிந்திருந்தாள்.
Now watch how this is addressed to those that are in Christ Jesus.
இந்த நிருபம் எப்படிப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு.
Paul, now remember, I'm taking a long time, but I ain't going to get through this chapter.
நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறேன், ஆனால் இந்த அதிகாரத்தை முடித்துவிடப் போகிறேன். நினைவிருக்கட்டும், பவுல். ஆனால் நான் வேகமாக கூற போகிறேன்.
You like it?
உங்களுக்கு அது பிடிக்கிறதா?
It tells us where we are.
ஓ, நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அது நமக்கு கூறுகிறது.
But we can't do it in just one night. We need a month or two of this.
Yes.
Every night, just go right through it, word by word.
ஆனால் ஒரே இரவில் நம்மால் அதை பிரிக்க முடியாது. ஒவ்வொரு இரவாய், ஒவ்வொரு வார்த்தையாய் அதை முழுவதுமாய் தியானிக்க ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் செல்லும்.
Go back and bring it up in the histories and lay it right out, word by word, and show you that it's the truth.
அதை ஆராய்ந்து சரித்திரங்களில் நூடாக அதை பார்த்து ஒப்பிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அது சத்தியம் என்று உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும்.
Now let me read that verse quickly again.
இந்த வசனத்தை நான் மீண்டும் சீக்கிரமாக படிக்கட்டும்.
Paul, an apostle of Jesus Christ, by the will of God, not the will of man, to the saints which are in Ephesus, and conjunction to the faithful in Christ Jesus.
தேவனுடைய சித்தத்தினாலே மனிதனுடைய சித்தத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது.
Means they've been called out, separated, and I've been baptized by the Holy Spirit and are in Christ Jesus. I'm addressing this epistle to you, my beloved ones.
இவர்கள் வெளியே அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். என்னுடைய அருமையானவர்களே, இந்த நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன்.
I think of Paul over there with him right now. Oh, how happy.
Oh, Paul, avagaludan ange ippozhudhu irukkindrathai naan nenikkiren. Oh, enna sandoshamai irukkum.
That little old apostle had his head chopped off down there.
And the siriya payadana apostolin thalai ange vettapattathu.
I stood to the place where they chopped his head off.
அவனுடைய தலை துண்டிக்கப்பட்ட அந்த இடத்திலே நான்
நின்றேன்.
ஆனாலும் அவனுடைய தலை அந்த புதிய சரீரத்தின் மேல் இருக்கிறது. அந்த தலையை ஒருவராலும் மறுபடியும் துண்டிக்க முடியாது.
And he's standing over there with him this very minute. The same apostle wrote this.
இந்த நிருபத்தை எழுதின அதே அப்போஸ்தலன் இந்த நிமிஷத்தில் அங்கே அக்கறையில் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறான்.
And said to you that are in Christ Jesus, by one Spirit we are all baptized into this one body.
அவன் எழுதுகிறான், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற உங்களுக்கு நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே இந்த சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று. இப்பொழுது கவனியுங்கள்.
Grace be unto you and peace from God our Father and the Lord Jesus Christ. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all... Oh.
Amen.
Do you hear that, Charlie? Has blessed us with all spiritual blessings.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னிடங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சார்லி, அது உனக்கு கேட்கிறதா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Just some to the apostles and some to this, but he's blessed us with all the spiritual blessings.
அப்போஸ்தலர்களுக்கு ஏதோ கொஞ்சமும் இதற்கு கொஞ்சமும் என்றல்ல, ஆனால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
The same Holy Ghost who fell on the day of Pentecost is the same Holy Ghost here tonight.
பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியும் இன்று இந்த ராத்திரியில் இங்கே இருக்கின்ற பரிசுத்த ஆவியும் ஒன்றேதான்.
The same Holy Ghost that made Mary shout and speak with tongues and have a wonderful time and rejoice and the things that she did is the same Holy Ghost here tonight.
இந்த பரிசுத்த ஆவியானவர் மீரியாமை சத்தமிடவும் அந்நிய பாஷைகளில் பேசவும் அற்புதமான நேரத்தை பெரும்படி செய்தி கலுக்கூற செய்து அவள் காரியங்களை செய்யவும் செய்ததோ அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு இங்கே இருக்கிறார்.
The same Holy Ghost that led Paul in that old ship where it looked like his waterlogged and is gone in 14 days and nights, no moon and stars.
தண்ணீரினால் நிரம்பி மூழ்கிவிடுமோ என்று அஞ்சிக்கொண்டிருந்து 14 நாட்களாக இரவும் பகலமாக சந்திரன் நட்சத்திரங்களும் காணப்படாமல் இருந்தபோது அந்த பழைய கப்பலில் பவுல் இருந்தான்.
Look out there and ever wave had a devil on it glancing and gleaning his teeth and said, I'll sink you, old boy, now. I got you now.
அதிலிருந்து அவன் வெளியே எட்டி பார்க்க ஒவ்வொரு அலையின் மேலும் ஒவ்வொரு பிசாசு உட்கார்ந்து கொண்டு நடனமாடிக்கொண்டு பல்லை காட்டிக்கொண்டு அவனை அப்படியே மூழ்கடிப்பேன், நீ என்னிடம் மாட்டிக்கொண்டாய் என்று கூறினது போது அதே பரிசுத்த ஆவி அவனை சந்தித்த போது
அவள்
ஜபம் செய்யும்படியாய் படைவின் கீழ்த்தட்டுக்கு சென்ற போது அங்கே ஒரு தூதன் நின்று கொண்டு அவளே பயப்படாதே, இந்த பழைய கப்பலானது ஒரு குறிப்பிட்ட தீவிலே சேதமடைய போகிறது, நீ போய் உன் இரவு அகாரத்தை புசி, இப்பொழுது எல்லாம் சரியாயிருக்கிறது என்றான்.
Here he come with them chains on his little arms, dragging him on his feet and said, be of a good courage, man. For the God, the angel of God whose servant I am, stood by me and said, Paul, don't you fear.
அவருடைய வயதான கைகளில் சங்கிலியால் கட்டப்பட்டவனாய் ஆடை இடுத்துக் கொண்டு வந்து பவுல் அங்கே வந்து, மனிதர்களே திடமனதாய் இருங்கள், ஏனெனில் நான் சேவிக்கிற என்னுடைய தேவனுடைய தூதனானவர் என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே என்று கூறினான்.
That same Holy Ghost is here tonight. Same Spirit of God ministering to us the same spiritual blessings.
அடே பரிசுத்த ஆவியானவர், அடே தேவனுடைய ஆவி இன்று நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
Bless us with all spiritual blessings in heavenly places.
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Let's stop just one more minute here.
இன்னும் ஒரு நிமிடம் நாம் இதிலேயே இருப்போம்.
In heavenly places.
உன்னதங்களிலே.
Not out anywhere, but in heavenly places.
வெளியில் எந்த இடத்திலும் அல்ல, ஆனால் உன்னதங்களிலே.
We are a symbol in heavenly. It means that the position of the believer.
நாம் உன்னதங்களில் ஒன்று கூடியிருக்கிறோம். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு விசுவாசியின் ஸ்தானத்தை குறிக்கிறதா இருக்கிறது.
That if I'm prayed up, you're prayed up, the church is prayed up, and we're ready for the message.
அதாவது எனக்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்குமானால், உங்களுக்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்குமானால், அல்லது சபைக்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்குமானால், நாம் செய்திக்கு ஆயத்தமாயிருக்கிறோம்.
And we have assembled ourselves together as saints.
நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாய் ஒன்றாய் கூடியிருக்கிறோம்.
Called out, baptized with the Holy Ghost, filled with God's blessings.
வெளியே அழைக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்பட்டவர்களாய்.
Called, elected, set together in heavenly places. Now we are heavenlies in our souls.
அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இப்பொழுது உன்னதமான ஸ்தானங்களிலே ஒன்றாக கூட்டப்பட்டு நம்முடைய ஆத்துமாக்களில் பரலோகவாசிகளாயிருக்கிறோம்.
Our spirits has brought us into a heavenly atmosphere.
நம்முடைய ஆவிகள் நம்மை ஒரு பரலோக சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து விட்டது. ஓ சகோதரனே, அங்கேதான் விஷயம், ஒரு பரலோக சூழ்நிலை.
Oh, what could happen tonight?
Oh, இன்றிரவு என்ன சம்பவிக்கக்கூடும்?
What could happen tonight if we would be sitting here in a heavenly atmosphere?
Praise God.
And the Holy Spirit moving over every heart that's been regenerated and become a new creature in Christ Jesus.
நாம் ஒரு பரலோக சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருந்து புரிதாக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்தின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டிகளாய் ஆகியிருப்போமானால் இன்றிரவு என்ன சம்பவிக்கக்கூடும்?
All sins under the blood in perfect worship with our hands up to God and our hearts lifted, setting in heavenly places in Christ Jesus.
எல்லா பாவங்களும் ரத்தத்துக்கு கீழே இருக்க பரிபூரண ஆராதனையில் நம்முடைய கரங்களும் இருதயங்களும் தேவனுக்கு நேராக உயர்த்தப்பட்டு உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் உட்கார்ந்து கொண்டு
worshiping together in the heavenly places.
ஒன்று சேர்ந்து உன்னதங்களிலே ஆராதித்துக் கொண்டிருப்போம்.
Did you ever set one?
அப்படிப்பட்டதான ஒன்றில் நீங்கள் எப்பொழுதாவது உட்கார்ந்ததுண்டா?
Oh, I have set till I would weep for joy and say, God, never let me leave here.
ஓ, நான் ஆனந்த கண்ணீர் சிந்தி உட்கார்ந்து, தேவனே இந்த இடத்தை விட்டு நான் ஒருபோதும் போகாதபடி செய்யும் என்று கூறியுள்ளேன்.
Just heavenly places in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில்.
Blessing us with what?
நம்மை எதனால் ஆசீர்வதிக்கிறார்?
Divine healing, foreknowledge, revelation, visions, powers, tongues, interpretations, wisdom, knowledge.
தெய்வீக சுகமளித்தலால், முன்னறிவினால், வெளிப்பாட்டினால், தரிசனத்தினால் வல்லமைகளினால் பாஷிகளினால் வியாக்கியானங்களினால் ஞானத்தினால் அறிவினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
All the heavenly blessings and joy unspeakable and full of glory.
Ella punnada aashirvaadangalinalum solli mudiyadathum magimayal nirindathumana sandoshangalinalum.
Every heart filled with the Spirit walking together, setting together in heavenly places.
Ovvoru irudhayamum parisutha aaviyinal nirakkapattu onrai koodi nadandukondu unnidangalil onrai sernthu utkarndukondum.
Not one evil thought among us.
நமது மத்தியில் ஒரு புல்லார சிந்தனையும் இல்லாமல்.
Not one cigarette smoke. Not one short dress. Not one this, that, or the other.
ஒரு சிகரெட்டும் புகைக்காமல், ஒரு குட்டையான ஆடையும் அணியாமல், இது அது ஒன்றும் அல்லது மாற்று எதுவும் இல்லாமல்.
Not one evil thought.
ஒரு புல்லார சிந்தனையும் இன்றி.
Nobody got anything against one another.
ஒருவர் மேலும் ஒருவருக்கு எதிராக ஒன்றும் இல்லாதவர்களாய்.
Everybody speaking in love and harmony.
எல்லாருமாய் அன்பிலும் இசைவுடனுமாய் இருந்து.
Everybody with one accord in one place.
ஒரே ஸ்தலத்தில் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்து கொண்டிருப்போமானால்.
Then suddenly there come from heaven a sound like a rushing mighty wind.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாயிற்று.
There you are.
அங்கே தான் விஷயம்.
Has blessed us with all spiritual blessings.
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Then the Holy Spirit might fall upon somebody and say, Thus saith the Lord, go to a certain place and do a certain thing.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் யார் மேலாவது இறங்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய என்று கூறுவார்.
Watch it happen just like that.
Amen.
அதே விதமாக சம்பவிக்கிறதா என்று கவனியுங்கள். புரிகின்றதா?
Thus saith the Lord, do a certain thing in a certain place.
கர்த்தர் சொல்லுகிறதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்.
Watch it happen like that.
அதே விதமாக அது சம்பவிக்கிறதா என்று கவனியுங்கள்.
Blessed is together in all heavenly blessings and heavenly places. Watch.
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனியுங்கள்.
According as he has chosen us.
அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
Did we choose him or he chose us?
நாம் அவரை தெரிந்து கொண்டோமோ அல்லது அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா?
He chose us.
அவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
When? The night that we accepted him.
எப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமே அந்த இரவில் இருந்தா?
Chosen according as he has chosen us in him before the foundations of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
That we should be holy without blame before him in denominations in love.
அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் ஸ்தாபனங்களுக்குள் இருப்பதற்கு இல்லை அன்பில் இருப்பதற்கு.
When did God choose us?
தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்?
When did God choose you that's got the Holy Ghost?
பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களை கேட்கிறேன், தேவன் உங்களை எப்பொழுது தெரிந்து கொண்டார்?
When did he choose you?
உங்களை அவர் எப்பொழுது தெரிந்து கொண்டார்?
Before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பாக.
He chose you.
அவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
And sent Jesus that he might be the propitiation of your sins, to call you to reconciliation.
Amen.
To himself, to love.
உங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இயேசுவை அனுப்பி அன்பு கூறும்படியாக அவருக்குள் தாமே உங்களை அவருடன் ஒப்புரவாக்கிக் கொண்டார்.
Wish we had just a few more minutes time.
இன்னும் சில நிமிடங்கள் இதிலே நிறுத்திருக்க நேரம் இருந்தால் நலமாயிருக்கும்.
Let me, before we go any further, go back. Genesis 1:26.
நாம் தொடர்ந்து செல்வதற்கு முன்பாக ஆதியாகமம் 1:26 திரும்பி போவோமாக.
I'll pick it up Wednesday.
இதை நான் புதன்கிழமை இரவு தொடர்கிறேன்.
When God made man, before he made man, he called himself Elohim. Elohim.
தேவன் மனிதனை உண்டாக்கின போது அவர் மனிதன் உண்டாவதற்கு முன்பாக அவர் தம்மை ஏல் ஏலா ஏலோயிம் என்று அழைத்துக் கொண்டார்.
The word means in the Hebrew the self existence.
எபிரேய மொழியில் இந்த வார்த்தைக்கு தம்மில் தாமே ஜீவித்தல் என்று பொருள்படும்.
All by himself. Nothing existed before him. He was all the existence he ever was. Self-existence one.
எல்லாமும் தம்மால் தாமே செய்வது. அவருக்கு முன்பு ஒன்றுமே இருந்ததில்லை. இருந்ததெல்லாம் அவராக மட்டுமே இருந்தார். தம்மில் தாமே ஜீவிக்கும் ஒருவராயிருக்கிறார்.
Elohim means all-sufficient, all-powerful, almighty, self-existence, one.
El, Ela, Elohim என்றால் எல்லாம் போதுமான, எல்லாம் வல்ல, சர்வ வல்லமையுள்ள, தம்மில் தானே ஜீவிக்கும் ஒருவர் என்று அர்த்தம். ஓ.
But in Genesis 2, when he made man, he said, I am YAHUJUVUH, Yahuwah, Jehovah.
ஆனால் ஆதியாகமும் இரண்டில் அவர் மனிதனை உண்டாக்கின போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், JVHU, ஜிஹுஹா, யோஹோவா என்று கூறினார்.
What did it mean?
அதன் அர்த்தம் என்ன?
I am the all existence one who has created something all for myself to be a son of mine or a temporary or an amateur little one of mine.
தன்னில் தானே ஜீவிக்கின்ற நான் என்னிலிருந்து ஒன்றை என்னுடைய குமாரனாய் இருக்கும்படி அல்லது ஒரு தற்காலிகமாக இருக்கும்படி அல்லது ஒரு குட்டி தேவனாய் இருக்கும்படி என்னுடைய சிறியவனாய் இருக்கும்படி நான் சிருஷ்டித்தேன். மகிமை.
He gave man. Jehovah means that he gave man to be an amateur god.
Egova endral oru kutti devanai irukkumbadi avar manidhane koduthar.
Because he is father god and he made a man an amateur god, so he isn't self existence anymore, he exists with his family.
Endral avar oru pidavagi devanai irundukondu avar manidhane oru kutti devanai irukkumbadi avane undakkinar. ஆகவே அவர் இனிமேல் தம்மில் தானே ஜீவிக்கிறவர் அல்ல, அவர் தம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறார்.
எலா எலோ எலோஹிம்.
எல் எலா எலோஹிம்.
Now, now he is Jehovah.
இப்பொழுது அவர் யெகோவாவாக இருக்கிறார்.
Jehovah meaning the one who exists with his family.
யெகோவா என்றால் தம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம்.
Now, God made man to be the predominant over all the earth. He had dominion.
இப்பொழுது பூமி முழுவதன் மேலும் ஆளுகை செலுத்தும்படியாய் தேவன் மனிதனை உண்டாக்கினார்.
And the earth was man's dominion.
பூமியானது மனிதனுடைய ஆளுகைக்குள் இருந்தது.
That scripture?
அது வேத வாக்கியங்களின்படியாய் இருக்கிறதா?
Then if that's his domain, he was God over the earth.
அப்படி அது அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்குமானால் அவன் இந்த பூமியின் மேல் தேவனாயிருந்திருக்க வேண்டும்.
He could speak and it would be so.
அவன் பேசி சொல்ல ஆவிடமாகவே கிரியையில் உண்டாயிருக்கும்.
He could speak this and it would be so.
அவன் இதை பேசி சொல்ல அது ஆவிடமாகவே இருக்கும்.
There he is.
அங்கேதான் விஷயம்.
God Jehovah, the one who once existed in self-existence but now exists with his family and his little ones with him.
Even Jehova tamil dame jeevithukondirunda oruvar aanal ippozhudho tammudaiya kudumbathodu irukkirar avarudaiya siru pillaigal avarodu kooda irukkirargal.
There you are.
Ange dhaan kaaryam.
Now read that. We'll get into it Wednesday night when we got more time.
இப்பொழுது அதை வாசியுங்கள். நாம் அதை குறித்து புதனிரம் என்று பார்ப்போம். அப்பொழுது நமக்கு அதிக நேரம் உண்டாயிருக்கும். நமக்கு இப்போது இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
I thought I'd get to a certain spot here, but we won't. So we are sealed by the Holy Spirit of promise. All right.
நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திற்கு வந்துவிடலாம் என்று கருதினேன். ஆனால் வர முடியாது. சரி,
Now, when was we called to be servants of God?
தேவனுடைய ஊழியர்களாக ஆகும்படி நாம் எப்பொழுது அழைக்கப்பட்டோம்?
When was Arbel Neville called to be a servant of God?
தேவனுடைய ஊழியனாய் ஆகும்படி சகோதரர் நெவில் எப்பொழுது அழைக்கப்பட்டார்?
This staggers me.
ஓ, என்னே, அது என்னை அப்படியே தள்ளாட வைக்கிறது.
I'll tell you, let's get some scriptures.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் சில வேத வாக்கியங்களை பார்ப்போம்.
I want you to get 1 Peter 1:20.
ஒன்று பேதுரு 1:20 திருப்புங்கள்.
And Pat, get Revelation 17:8.
தேவனுடைய ஊழியனாய் ஆகும்படி சகோதரன் நெவில் எப்பொழுது அழைக்கப்பட்டார்?
And I'll get Revelation 13.
நான் வெளிப்படுத்தல் 13 எடுக்கிறேன்.
Now we want to listen here. You want to know when God called you to be a Christian.
நாம் இதை கேட்க விரும்புகிறோம். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்படி உங்களை தேவன் எப்பொழுது அழைத்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விருப்பம்.
Oh, I love this.
Oh, இது எனக்கு அதிக விருப்பம்.
This man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
அது என்னவென்றால், மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
All right, Brother Neville, you got 1 Peter 1:20? Read 1:19 and 1:20.
சரி சகோதர நேவில், 1 பேதுரு 1:20 எடுத்து விட்டீர்களா? 1 பேதுரு 1:19-20 வாசியுங்கள்.
Listen to this.
1:19-20.
Yes.
இதை கவனியுங்கள். ஆம்.
But with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot, who verily was foreordained before the foundation of the world, but was manifest in these last times for you.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
When was he foreordained? Before the foundation of the world.
அவர் எப்பொழுது முன்குறிக்கப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னர்.
Brother Pat, read Revelation 17:8 for me.
சகோதரன் பேட், வெளிப்படுத்தல் 17:8 எனக்காக வாசியுங்கள்.
Beast that thou sawest was and is not, and shall ascend out of the bottomless pit, and go into perdition. And they that dwell on the earth shall wonder, whose names were not written in the book of life from the foundation of the world, when they behold the beast that was and is not and yet is.
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்று முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். வஞ்சிக்கப்பட போகிறவர்கள் யார்?
Who's going to be deceived by this religious person like Saul was?
சவலை போன்ற இந்த பக்தி உள்ளவனால் வஞ்சிக்கப்பட போகிறவர்கள் யார்?
That was just so cunning and so perfect to it would deceive thee what very e if
possible.
If possible.
அது அவ்வளவு நேர்த்தியுள்ளதாயும் தந்திரமுள்ளதாயும் அவ்வளவு பரிபூர்ணமாயும் காணப்பட்டு கூடுமானால் யாரை வஞ்சிக்கும்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்.
All right. Revelation 13:8, let me read it for you.
சரி, வெளிப்படுத்தல் 13:8 உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன்.
And all that dwell upon the earth shall worship him whose names were not written in the book of life of the lamb slain before the foundation of the world.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
When was our names put in the Lamb's book of life?
ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நமது பெயர்கள் எப்பொழுது எழுதப்பட்டது?
When the Lamb was slain before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்னே ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டதே அப்போது.
When God was Jehovah Elohim, the self-existence one.
தேவன் யெகோவா எல் எலா எலோயிம், தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவராக இருந்தாரே அப்போது எழுதப்பட்டது.
Just like one great big diamond, and he could not be nothing else.
ஒரு பெரிய மகத்தான வைரத்தை போன்று இருந்தார் அவர், அதையன்றி வேறொன்றுமாயிருக்க முடியாது.
But inside of this diamond, his attributes was a savior.
ஆனால் இந்த வைரத்திற்குள்ளாக அவருடைய தன்மைகளில் ஒரு இரட்சகரும் இருந்தது.
In this attributes on the inside of him was a healer.
இந்த தன்மைகளில் அவருக்குள்ளாக ஒரு சுகமளிக்கிறவரும் இருந்தார்.
While there was nothing to save and nothing to heal, but his attributes produced it.
அப்படியானால் இரட்சிப்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை, சுகப்படுத்த அங்க ஒன்றுமே இல்லை, ஆனால் அவருடைய தன்மைகள் அதை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தது.
So then before the foundation of the world, when he knew that the great displaying here of him, that he would be a savior.
ஆகையினால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருக்குள்ளாக இருந்த அந்த தன்மைகள் வெளிப்பட்டு அவர் ஒரு இரட்சகராய் இருப்பார் என்றும்,
that he would come and be made flesh and dwell among us.
அவர் உலகத்தில் வந்து மாமிசமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணுவார் என்றும்,
and he knew by his stripes would be healed.
அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம் என்றும் அவர் அப்போதே அறிந்திருந்தார்.
He slayed the lamb on his book before the foundation of the world and wrote your name on Amen. That book before the foundation of the world.
ஆதலால் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய புத்தகத்தில் அவர் ஆட்டுக்குட்டியை அடித்து உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னுடைய பெயரை அவர் எழுதினார். ஓ என்னுடைய சகோதரனே,
Listen to this.
இதை கவனியுங்கள்.
Predestination looks back to foreknowledge. I mean election.
முன்குறிப்பு முன்னறிவை பின்னோக்கி பார்க்கிறது. நான் தெரிந்து கொள்வதை குறித்து கூறுகிறேன்.
Election looks back to foreknowledge and predestination looks to destiny.
தெரிந்து கொள்ளுதல் முன்னறிவை பின்னோக்கி பார்க்கிறது. முன்குறிக்கப்படுதல் சேரப்போகும் இடத்தை நோக்கி பார்க்கிறது.
Don't forget that.
இதை மறந்துவிட வேண்டாம்.
That election looks back here it is.
தெரிந்து கொள்ளுதல் இங்கே 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 நோக்கி பார்க்கிறது. அது இங்கே இருக்கிறது.
I was a cockabur. I was born in sin, shaped in iniquity, come to the world speaking lies, born among sinners.
நான் ஒரு சிறு முள்ளாக இருந்தேன், நான் பாவத்தில் பிறந்தேன், அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டேன், பொய்களை பேசுபவனாய் உலகத்துக்கு வந்தேன், பாவிகளின் மத்தியில் பிறந்தேன்.
Father and mother and all my whole family sinners. I was a cockabird.
தகப்பனும் தாயும் குடும்பத்தார் அனைவரும் பாவிகள், நான் ஒரு முள்ளாய் இருந்தேன்.
But all of a sudden I become a wheat grain.
ஆனால் திடீரென்று நான் கோதுமை மணியாய் ஆகிவிட்டேன்.
How did it happen?
இந்த காரியம் எப்படி சம்பவித்தது?
That, what is that? Election.
அதுவா? அது என்றால் என்ன? தெரிந்து கொள்ளுதல்.
God before the foundation of the world elected that the cockabur was to become a grain of wheat.
தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அன்னமுள்ளானது ஒரு கோதுமை மணியாக ஆக வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்டார்.
Now I know I'm a grain of wheat because I'm saved.
நான் ஒரு கோதுமை மணி என்று இப்பொழுது அறிந்துள்ளேன், ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
How do I do it?
நான் அதை எப்படி செய்தேன்?
Look back and see that he predestinated it. Long time ago.
பின்னோக்கி பார்த்து அநேக காலங்களுக்கு முன்பாக அவர் என்னை முன்கருத்து விட்டார் என்பதை காணுகின்றேன்.
By foreknowledge, he seen that I would love him, so he made a propitiation through his own son, that through him I might become from a cockabird to a grain of wheat.
முன்னறிவினால் நான் அவரை நேசிப்பேன் என்று அவர் கண்டார். ஆகையினால் அவர் எனக்கு ஒரு பிராயச்சித்தத்தை அவருடைய குமாரன் மூலமாய் ஏற்படுத்தி அவர் மூலமாய் ஒரு சிறு முள்ளிலிருந்து ஒரு கோதுமை மணியாக ஆனேன்.
Now, where am I at now?
இப்பொழுது நான் எங்குள்ளேன்? இப்பொழுது
I'm saved. I'm walking in the grace of God.
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய இரக்கத்தினால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன்.
What does predestination look to destiny? Where will he take me to and where am I going?
முன்குறிக்கப்படுதல் எதை நோக்குகிறது? போய் சேரும் இடத்தை. அவர் எங்கே கொண்டு போவார்? நான் எங்கே போகிறேன்?
That's got you. There you are.
அது உன்னை பற்றிக் கொண்டது. அதுதான் காரியம்.
Now, let's read just a little farther. And then we'll have to close pretty shortly.
இப்பொழுது நாம் இன்னும் சற்று தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் கூட்டத்தை முடிக்க வேண்டும்.
According as he chose us in him before the foundation of the world, that we should be holy without blame before him in love.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
having predestinated us unto the adoption, predestinated unto the adoption of children by Jesus Christ to himself according to the good pleasure of his will.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He by foreknowledge foresaw us, knowing that he was a savior, self-existence.
அவர் தாம் ஒரு இரட்சகர் என்றும் தம்மில் தாமே ஜீவிக்கிறவர் என்றும் அறிந்திருந்து முன்னறிவின்படியாய் நம்மை முன்னதாகவே கண்டார்.
There was no angels, no nothing. Just God, Elohim, the self-existence one, nothing but him alone.
அப்பொழுது தூதர்களே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, தேவன் ஏலா எலோஹிம் தம்மில் தாமே ஜீவிக்கிற ஒருவராய் வேறு ஏதும் இல்லாமல் அவர் மட்டுமே தன்னன் தனியாயிருந்தார்.
But in him was a savior.
ஆனால் அவருக்குள் ஒரு இரட்சகர் இருந்தார்.
Well, what's he going to save? There's nothing lost.
சரி, அவர் எதை ரட்சிக்க போகிறார்? ஒன்றும் இழக்கப்படவில்லையே.
Knowing that, then he knew that this great attribute in him would project something out yonder that he could save.
அவருக்குள் இருந்ததான அந்த மகத்தான தன்மையானது வரப்போகின்ற காலங்களிலே எதையோ ரட்சிக்கப்படும்படியாக வெளிப்பட போகிறது என்பதை அவர் அறிந்தவராக இருந்தார்.
Then when he did that, by foreknowledge he looked down and he saw every one that would accept it.
பின்னர் அதை அதை செய்தபோது முன்னறிவின்படியாக அவர் வருங்காலத்தை நோக்கி பார்த்து அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் கண்டார்.
And then by doing so, he said, to save that, the only way I can do it will be come down myself and be made flesh and take the sin of the man upon him and die for him that I might be the one that's worshipped.
பின்னர் அவர் அபினமாய் செய்தபடியினால் அதை ரட்சிக்கும்படியாக நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்றால், நான் தானே கீழே இறங்கி வந்து மாம்சமாகி பாவத்தை என் மேல் எடுத்துக்கொண்டு ஆராதிக்கப்படுகின்ற ஒன்றாய் நான் இருக்கும்படியாக அவனுக்காக மரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
Because he is God, the object of worship.
என்றால் அவர் ஆராதிக்கப்படுகின்ற ஒரு பொருளாய் அவர் தேவனாயிருக்கிறார்.
Then he came down and taken upon himself.
பின்னர் அவர் கீழே இறங்கி வந்து பாவத்தை தம் மேல் சுமந்து கொண்டார்.
And while he did that, he did that that he might save you who wants to be saved.
அவர் அதை செய்தபோது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்களை அவர் ரட்சிக்கும்படியாக அதை செய்தார்.
Do you see what I mean?
நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
By foreknowledge, Amen. The infinite God, who knows all things, saw the Lamb, and he slayed the Lamb before the foundation of the world, and he put your name on the Lamb's book of life.
முன்னறிவின்படியாக அந்த எல்லையற்ற தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆட்டுக்குட்டியை கண்டு உலக தோற்றத்துக்கு முன்பாக அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து உன்னுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதினார்.
Then he seen the deceitfulness of Satan, what he would do.
அவர் சாத்தானின் வஞ்சக தன்மையில் அவன் என்ன செய்வான் என்று அவர் கண்டார்.
So he put your name on there.
ஆகவே அவர் உன்னுடைய பெயரை அங்கே எழுதினார்.
And he said that the Antichrist would be so religious, so good, yes. Such a fine fellow, yes. Such a smart man, yes. Such a religious man.
ஆண்டிகிறிஸ்துவானவன் அவ்வளவு பக்தி உள்ளவனாகவும் அவ்வளவு நல்லவனாகவும் அவ்வளவு அருமையான ஒருவனுமாய் அவ்வளவு சாமர்த்தியமான ஒரு மனிதனாய் ஒரு மார்க்க சம்பந்தமானவனாய் இருப்பான் என்று அவர் கூறினார்.
That he would deceive the very elected if it was possible, but it isn't impossible because their names were foreordained before the foundation of the world.
கேடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் வஞ்சிப்பான் என்று கூறினார். ஆனால் அது கூடாத காரியம் ஏனென்றால் அவர்களுடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்கொறிக்கப்பட்டிருந்தது.
By election, Amen. He chose them, and by predestination, they know where they are going.
தெரிந்து கொள்ளுதலின் படியாக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். முன்குறிப்பின் படியாக அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அங்கேதான் காரியம்.
Now, who could doubt that? That's what Paul said.
இப்பொழுது யாரால் சந்தேகிக்க முடியும்? அதைதான் பவுல் கூறினான்.
That's Paul's scripture. That's Paul's writing.
அது பவுலுடைய வேத வார்த்தைகள். அது பவுலினால் எழுதப்பட்டவை.
That's what he taught his church.
அவன் அதைதான் அவருடைய சபைக்கு போதித்தான்.
The church, positionally, before the foundation of the world.
சபையானது உலக தோற்றத்துக்கு முன்பாக அதன் ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டது.
When God in his labor pain was bringing forth you, knowing what you would do.
தேவன் தம்முடைய பிரசவ வேதனைக்குள் இருக்கும்போது நீ என்ன செய்வா என்று அறிந்தே உன்னை வெளிக்கொண்டு வந்தார்.
He positionally placed you into his own body.
Amen.
To be a housewife, to be a farmer, to be a preacher, to be a prophet, to be this or to be that. He placed you positionally.
அவர் உன்னை ஒரு வீட்டில் நடத்தும் மனைவியாக இருக்கவும், ஒரு குடியானவனாக இருக்கவும், ஒரு பிரசங்கியாக இருக்கவும், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கவும், ஈடாகவும் அல்லது அதாகவும் இருக்கும்படியாய் உன்னை அவருடைய சொந்த சரீரத்தில் உன்னுடைய ஸ்தானத்தில் பொருத்தினார்.
Then, when we have come from the garlic lands of Egypt through sanctification and baptized into the promised land,
பின்னர் நம்முடைய வெள்ளை பூண்டு தேசமாகிய எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அவர் நம்மை பரிசுத்தமாகுதலின் மூலமாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம்.
For the promise of God is the Holy Ghost.
ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தம் பரிசுத்த ஆவியாயிருக்கிறது.
Ephesians 4:30 says, "Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed until the day of your redemption."
எபேசியர் 4:30 கூறுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று.
Then God, having predestinated the church,
பின்னர் தேவன் சபையை முன்குறித்துவிட்டு,
He said, "In all the peoples there will be millions times millions that will walk very religious and be deceived."
அவர் கூறினார், எல்லா ஜனங்களும் அங்கே கோடார கோடி மக்கள் மிகுந்த பக்தியுள்ளவர்களாய் இருப்பார்கள், ஆனால் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று.
The only ones that will not be deceived will be those that have come over into the promised land.
வஞ்சிக்கப்பட முடியாதவர்கள் யார் என்றால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக வந்தவர்கள் மட்டுமே.
Who before the foundation of the world had their names put on the Lamb's book of life and come over into the promised land and enjoying it.
அவர்கள் தங்களுடைய பெயர்களை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுத பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் இத்தேசத்திற்குள்ளாக வந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Many people are afraid you're going to act funny.
வினோதமாய் நடப்போமே என்று அநேக ஜனங்கள் அஞ்சுகின்றனர்.
Many people are afraid the Holy Ghost will make you do something you'll be ashamed of people.
பரிசுத்த ஆவியானது ஜனங்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகும்படியாக செயல்களை செய்ய வைக்கும் என்று அநேக ஜனங்கள் அஞ்சுகிறார்கள்.
Many people are afraid they'll cry and their sweetheart will see them crying. Or mama or your neighbor or your boss will see you.
தாங்கள் சத்தமிட வேண்டியதாகி அவர்களுடைய அன்பு இருதயங்கள் அவர்கள் சத்தமிடுவதை காண நேரிடுமே என்று அநேகர் அஞ்சுகிறார்கள். அல்லது அம்மாவோ அல்லது அயலானோ அல்லது உன்னுடைய அதிகாரியோ முதலாளியோ உன்னை காண நேரிடுமே என்று அஞ்சுகிறார்கள்.
Let me tell you about a man one time for closing.
ஒரு சமயம் இருந்த ஒரு மனிதனை குறித்து முடிப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு கூறிவிடுகிறேன்.
That was a man named David.
தாவீது என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான்.
And when the ark of God had been down in the Philistine land and they come across Pulbart, old oxes are pulling them.
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தீன் தேசத்திலிருந்து கொண்டு வந்து பின்னர் ஒரு காளை மாடு பூட்டிய வண்டியினால் இழுக்கப்பட்டு தேசத்திற்குள்ளாய் வந்தது.
When David saw that ark coming, he had a little gown on him.
அந்த உடன்படிக்கை பெட்டி வருகின்றதை தாவீது கண்டபோது அவன் ஒரு அங்கியை அணிந்திருந்தான்.
He run out there and kicked his feet in the air and jumped around and screamed and jumped and danced and jumped and danced. And him, the King of Israel.
Avanange vodi egiri kuditti tulli tulli sattamittu kondi sutti sutti nadana marinan. Avanu Israelukku rajavayirundan.
And his wife looked out of a window and saw him acting so strange, she despised him.
Avanudaiya manavi jannal valiyaga David ippadi vinodamai nadandu kollugiradai kandu avanai igandal.
Why, she must have said, the idiot. Look at him out there, the way he's acting. Throwing his feet up in the air and jumping around and acting like that. Why, he must be crazy.
Yen, aval ibidamai kuri irukka kodum. Anda muttal, ange avanai parangal. ஆகாயத்தில் கால்களை தூக்கி கொண்டு அவன் சுற்றி சுற்றி குதித்து கொண்டு ஆடுகிற விதத்தை பாருங்கள், ஏன் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது
என்று. அன்று
இரவு அவன் வீட்டிற்குள் வந்தபோது இப்படிப்பட்டதான வார்த்தையை அவள் பேசியிருக்கலாம், நீர் என்னை வெட்கம் அடைய செய்து விட்டேன்.
Why, you the king, my husband, out there doing like that, acting like that.
ஏன் நீர் ஒரு ராஜா, என்னுடைய கணவன், ஆண்டவரமாக அங்கே வெளியிலே நடந்து கொண்டீரே என்று.
David said, tomorrow I'll do better than that. Yes, sir.
அதற்கு தாவீது, நாளைக்கு இதை காட்டிலும் சிறப்பாக செய்வேன் என்றான். ஆமையா.
He said, don't you know I was dancing unto the Lord?
நான் கர்த்தருக்கு நடனமாடினேன் என்று உனக்கு தெரியவில்லையா என்றான்.
He crossed over. He was in the land of the promise. He lost all self-styles and muck of the world.
அவன் கடந்து வந்து விட்டான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாய் வந்து விட்டான். அவன் சுய ஆடம்பரத்தையும் உலகத்தின் குறிகளையும் இழந்து விட்டான்.
He was so happy to know that the ark was coming into his own city.
அவனுடைய சொந்த ஊருக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டியானது வருகிறது என்பதை அறிய அவன் அவ்வளவு சந்தோஷமாயிருந்தான்.
No, I'll tell you, some people's afraid to receive the Holy Ghost. Pray that they might speak with tongues.
Oh, naan ungalukku solugiren, parisutha aaviye petrikolla sila per bayapadugirargal, anniya bhashigalil pesi viduvomo endru bayapadugirargal.
They're afraid that somebody would say, now he's one of them tongues guys.
Anda bhashikaargalil ivan oruvan endru solli viduvargalo endru avargal bayapadugirargal.
They're afraid to come to the church to be baptized in the name of Jesus Christ because they're ashamed of it. Oh,
அவர்கள் சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானசான பெற்றுக் கொள்ள பயப்படுகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் அதை குறித்து வெட்கப்படுகிறார்கள். ஓ,
Somebody said I had to recall my tapes because I preached and been baptized in the name of Jesus Christ.
சிலர் கூறுகிறார்கள், நான் என்னுடைய வெளிநாடாக்களை எல்லாம் திரும்பி வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானசானத்தை பிரசங்கித்துள்ளேன் என்று.
I ain't recalling them, I'm making more.
Amen.
That's right. Making more.
நான் அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளப் போவதில்லை, நான் இன்னும் அநேக வெளிநாடாக்களை பதிவு செய்ய போகிறேன், அது உண்மை, இன்னும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன்.
That is the Bible.
அதுதான் வேதம்.
If they don't like what we did yesterday, this was what we're going to do tomorrow.
நாம் நேற்று என்ன செய்தோமோ அது அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சற்று கவனியுங்கள்.
That's the thing to do. Just keep on going.
செய்ய வேண்டிய காரியம் அதுதான். பாருங்கள், தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள்.
There's no end to it because it is of the Lord. It's God.
அதற்கு முடிவே கிடையாது, ஏனென்றால் அது தேவனை பற்றினதாய் இருக்கிறது, அது தேவனாய் இருக்கிறது.
You know what God did?
தேவன் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
God looked down out of the heaven and said, David, you are a man after my own heart.
தேவன் பரலோகத்திலிருந்து கீழே நோக்கி பார்த்து, தாவீதே, நீ என் இருதயத்துக்கு செய்த தாசன் என்றார்.
David wasn't ashamed. He was a servant of the Lord.
தாவீது வெட்கப்படவில்லை. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தான்.
He loved the Lord. And he was so happy, so overjoyed, though he didn't think about human prestige.
அவன் கர்த்தரை நேசித்தான். அவன் அவ்வளவு சந்தோஷமாய் இருந்தான். ஆனந்தத்தால் பொங்கி வழிந்து மனித கௌரவத்தை குறித்து நினைக்க கூடாதவனாய் போனான்.
You see, as I said in my sermon this morning, we are so much afraid that we want a Saul to teach us.
பாருங்கள், இன்று காலையில் நான் செய்தியில் கூறினது போன்று நாம் அவ்வளவாய் பயந்து போய் ஒரு சவுல் நமக்கு போதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
We want a Saul from some seminary to tell us how we must do our religion and how we must do it.
ஏதோ குருமார் பள்ளியிலிருந்து ஒரு சவுல் வந்து நம்முடைய மார்க்கத்தை எவ்விதம் கடைபிடிக்க வேண்டும் என்று, அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறோம்.
That is on the other side of the Jordan.
அது யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிறது.
This side the Holy Spirit leads.
இக்கரையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இங்கே இருக்கும் போது அந்த சேற்றிலிருந்து வெளியே வந்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்கே இருக்கும் போது அங்கே எப்படியாய் நினைக்கிறார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை. இங்கே இருக்கும் போது நீங்கள் மரித்து போய் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் மூலமாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
You don't care. You're living in Canaan.
நீங்கள் எதற்கும் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் கானானில் ஜீவிக்கிறீர்கள்.
You can stand good corn.
நல்ல தானியத்தை உங்களால் ஜீரணிக்க முடியும்.
You're a new creature in Christ Jesus.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள்.
You're bound for the promised land.
நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள்.
I remember standing near Brother Collins. Some 30 years ago, when this church wasn't built yet,
சகோதரன் காலின்ஸ் அவர்களே, சுமார் 30 வருடங்களுக்கு முன்னர் எனக்கு நினைவிருக்கிறது, நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது அப்பொழுது இந்த சபையானது இன்னும் கட்டப்படவில்லை.
There's a little tent meeting sitting here on the corner, my first meeting.
அது ஒரு கூடாரம், அதிலும் என்னுடைய முதல் கூட்டம் அங்கே மூலையில் உட்கார்ந்து கொண்டு.
I was preaching this same gospel, same thing, the unsearchable riches of Christ.
நான் இதே சுவிசேஷத்தை, இதே காரியத்தை, ஆராய முடியாத கிறிஸ்துவின் பொக்கிஷத்தை குறித்தும்,
water baptism in the name of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை குறித்தும்,
believing every word to be the truth,
எல்லா வார்த்தையும் சத்தியம் என்று விசுவாசித்துக் கொண்டு,
baptism of the Holy Ghost, divine healing, the powers of God, just like I preach it now,
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தெய்வீக சுகத்தையும் தேவனுடைய வல்லமைகளையும் இப்பொழுது நான் பிரசங்கிப்பது போன்றே அப்போதும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
Never varied one inch from any of it.
ஒரு இமி கூட அதிலிருந்து நான் மாறவே இல்லை.
God revealed more of it to me, so as he reveals it, I just keep bringing it on.
தேவன் அதை குறித்து இன்னும் அதிகம் அதிகமாக எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினால் அவர் அதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க கொடுக்க நான் அதை தொடர்ந்து அப்படியே அறிவித்துக் கொண்டிருக்கிறேன்.
He never takes away from what has been. He just keeps adding more on to it.
ஏற்கனவே வெளிப்படுத்தின ஒன்றையும் அவர் திரும்ப எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அதனோடு கூட இன்னும் அதிகமாய் கூட்டிக் கொண்டே போகிறார்.
I stood down there when about 500 people stood on the banks, singing on Jordan's stormy banks, I stand and cast the wishful eye to Canaan's fair and happy land where my possessions lie.
Naan aattin karaiyil nirka sumar 500 pergal udan irukka naangal inda paadalai paadinom payaladikkum Yordanin karaiyil naan nindukondu enakku sundaramana anda arumiyana maguchiyana Kanaan desathai en aasai thadumbum kangalal kanden.
When shall I reach that healthful shore and be forever blessed? When shall I reach and be my father's and forever rest?
அந்த ஆரோக்கியமான கரையை நான் என்று அடைந்து எக்காலத்தும் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று, நான் என் பிதாவின் சமூகத்தை அடைந்து எக்காலத்தும் இளைப்பாறிக் கொண்டிருப்பேன் என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தனர்.
When they began to sing that, I was taking a boy out into the river to baptize him out there into the name of the Lord Jesus.
அவர்கள் பாட ஆரம்பித்த நேரத்தில் ஒரு பையனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் நான் தண்ணீருக்குள் நடத்தி கொண்டு போய்,
As it heavenly fathers, I bring this boy to you upon his confession.
பரலோக பிதாவே, இந்த பையனை அவனுடைய அறிக்கையின்படியாய் கொண்டு வருகிறேன் என்று சொன்னபோது,
Just a boy myself. Got the pictures of it at home.
அவன் ஒரு பையன், அந்த சமயம் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் என்னுடைய வீட்டில் இருக்கிறது.
I said, when I baptize him with water, Lord, upon his confession, in the name of Jesus Christ, the Son of God, you fill him with the Holy Ghost.
நான் கூறினேன், கர்த்தாவே, இவனுடைய அறிக்கையின்படியாய் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவனுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், இவனை நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று.
About that time, something let out a whirl, and here it come whirling down. The bright morning star stood there.
சரியாக அந்த சனத்தில் ஒரு சுழல் காற்று போன்று ஏதோ ஒன்று சுழன்று கொண்டே கீழே வந்தது. அப்போது பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் அங்கு நின்றது.
There stood that light that you see right there on the picture. There it stood.
அந்த புகைப்படத்தில் நீங்கள் அங்கே பார்க்கிறீர்களே, அந்த வெளிச்சமானது அங்கே வந்து நின்றது. அங்கே அது நின்றது.
It went around the world, way up in Canada and around.
இந்த செய்தியானது உலகத்தை சுற்றி மேலே கனடாவையும் அது சுற்றியும் சென்றது.
It said a mystic light appears over a local Baptist minister while he's baptizing.
அவர்கள் ஒரு உள்ளூர் பாப்டிஸ்ட் போதகர் ஒருவர் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது இந்த புதிரான வெளிச்சம் தோன்றியது என்று பிரசுரித்திருந்தனர்.
A few days ago when Dr. Lamza came to me and never know nothing about that and brought me a picture which brother's got it there with him now.
சில நாட்களுக்கு முன்னர் டாக்டர் லாம்சா என்னிடம் வந்தபோது அந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு புகைப்படத்தை என்னிடம் கொண்டு வந்து அந்த சகோதரன் இன்னமும் அந்த புகைப்படத்தை அவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்.
Have you got that picture?
இந்த புகைப்படம் உம்மிடம் இருக்கிறதா என்றார்.
Have you got the Bible with you laying there? It's in your book. All right.
வேதாகமம் உங்களிடம் உள்ளதா? அதற்குள்ளாகத்தான் அந்த படம் இருந்தது. சரி.
There was a picture of the old ancient Hebrew sign of God, just exactly that existed in the days of Job before the Bible was ever wrote.
தேவனுடைய பண்டைய எபிரேய அடையாளத்தின் படம் ஒன்று அங்கே இருந்தது. அது வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்பிருந்தே யோபின் நாட்களிலேயே இருந்ததாகும்.
God in his three attributes.
தம்முடைய மூன்று தன்மைகளில் உள்ள தேவன்.
Not three gods, one God and three attributes.
மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன் மூன்று தன்மைகளில் இருக்கிறார்.
Father, Son and Holy Spirit, three offices that God worked into.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தேவன் கிரியைக்குள்ளான மூன்று உத்தியோக ஸ்தலங்கள்.
Not three gods, three attributes.
மூன்று தேவர்கள் அல்ல, மூன்று தன்மைகள்.
And there one.
அது அங்கே இருந்தது.
That great man, Dr. Lamza, the translation of the Lamza Bible.
அந்த மகத்தான மனிதன் டாக்டர் லாம்சா, லாம்சா வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பாளர்.
When he said that morning, when I told him that, I said, what's that sign?
அவர் அதை அன்று காலையில் கூறினார். அப்பொழுது நான் அவரிடம் அந்த அடையாளம் என்ன என்றேன்.
He said, that's God's ancient sign in the Hebrew. God, one God and three attributes.
அவர் சொன்னார், அது தேவனுடைய புராதன எபிரேய அடையாளம், ஒரே தேவன் மூன்று தன்மைகளில் என்று.
I said, such as Father, Son, and the Holy Ghost.
நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அது போன்றா என்றேன்.
He stopped and he set his cup of coffee down. He looked at me.
அவர் காபி குடிப்பதை நிறுத்தி கோப்பையை கீழே வைத்துவிட்டு என்னை நோக்கி பார்த்தார்.
Jean, I believe you was there. Leo.
Jean, Leo, நீங்கள் அங்கு இருந்தீர்கள் நினைக்கிறேன்.
Said, you believe that?
நீர் அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார்.
I said, with all my heart.
என் முழு இருதயத்தோடும் என்றேன்.
He said, last night, standing in your meeting, Brother Branham, I've seen that discernment. I've never seen it before in America, in my land.
அவர் கூறினார், நேற்று இரவு உம்முடைய கூட்டத்தில் நின்று கொண்டு சகோதரன் பிரணம் அந்த வகையறுத்தலை நான் கண்டேன். இதற்கு முன்பாக அமெரிக்காவிலும் என்னுடைய தேசத்திலும் இதை நான் கண்டதே கிடையாது.
He said, these American people don't even know the Bible.
இந்த அமெரிக்க ஜனங்களுக்கு வேறும் கூட தெரியாது.
Only thing they know is their denomination. They don't even know where they're standing.
அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுடைய ஸ்தாபனம்தான். அவர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூட அவர்களுக்கு தெரியாது.
Said they don't know nothing.
அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்றார்.
He said, but when I stood there last night, I said,
அவர் சொன்னார், ஆனால் நேற்று இரவு நான் அங்கே நின்றபோது.
Now, Brother Gene, I say this with reverence and love and such.
சகோதரன் ஜீன், நான் இதை பயபக்தியோடும் அன்போடும் கூறுகிறேன்.
He said, I said, that must be a prophet.
அவர் சொன்னார், அது ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்று.
But when I see that you believe that Father, Son, and Holy Ghost was no three gods, it was attributes, then I know that you are a prophet of God, or it wouldn't be revealed to you like that.
ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூன்று தேவர்கள் அல்ல, அது மூன்று தன்மைகள் என்று நீர் விசுவாசிக்கின்றீர் என்று கூறினபோது அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன், நீ தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்று. இல்லை என்றால் அந்த விதமாக உமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்காது.
He said, that's a perfect sign.
அது ஒரு பரிபூரண அடையாளம் என்றார்.
He said, I've never said, you're not one.
நீர் ஒருத்துவம் அல்ல இல்லையா என்றார்.
I said, no sir, I am not the one.
நான் இல்லையா, நான் ஒருத்துவக்காரன் அல்ல.
Stop believing God being the Almighty God and the three attributes are only three offices that the one God lived in.
தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த மூன்று தன்மைகளும் அந்த ஒரே தேவன் ஜீவித்ததான மூன்று அலுவலகங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன்.
He said, "Bless your heart."
உம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக.
He said, "Someday you'll pour your blood upon the earth for that," but said, "Prophets always die for their cause."
என்று ஒரு நாள் உன்னுடைய ரத்தத்தை அதற்காக இந்த பூமியின் மேல் ஊற்ற வேண்டியிருக்கும். தீர்க்கதரிசிகள் எப்போதும் அவர்களின் நோக்கத்துக்காக மரிப்பது வழக்கம் என்றார்.
And I said, "So let it be if it pleases my Lord."
அது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால் ஆண்டவிடமாகவே ஆக கடுவது என்று சொன்னேன்.
The translation of the Lamb's Bible.
லம்சா வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்தவர்.
Oh, it is so true.
Oh, அது அவ்வளவு உண்மை.
How many times did I say to this church, as Samuel said before they chose Saul.
சவுலை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி கூறினது போன்று இந்த சபைக்கு நான் எத்தனை முறைகள் கூறியிருக்கிறேன்.
Before you go out and join some denomination now and get yourself all tied up in some kind of a religion, why don't you let the Holy Spirit lead you?
நீங்கள் வெளியே போய் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொண்டு ஏதோ ஒரு மார்க்கத்தோடு உங்களை பிணைத்துக் கொள்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாய் நீங்கள் ஏன் அனுமதிக்க கூடாது?
Why don't you take God for your leader? Yes. Let him bless you and forget about your denomination.
நீங்கள் ஏன் தேவனை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அனுமதித்து உங்கள் ஸ்தாபனத்தை நீங்கள் ஏன் மறந்துவிடக் கூடாது?
Now I'm not saying don't belong to any denomination or church. You belong to anyone you want to. That's up to you.
நீங்கள் எந்த ஸ்தாபன சபையையும் சேர்ந்து கொள்ளக் கூடாது என்று நான் உங்களுக்கு கூறவில்லை. உங்களுக்கு விருப்பமான எதிலாவது சேர்ந்து கொள்ளுங்கள், அது உங்களை பொறுத்தது.
But I'm telling you, as an individual, you let the Holy Spirit lead you.
ஆனால் ஒரு தனிப்பட்டவன் என்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்படி அனுமதியுங்கள்.
You read the Bible and what the Bible says do, you do it.
வேதத்தை வாசியுங்கள், வேதம் என்ன கூறுகின்றதோ அதை செய்யுங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
And I've waited a long time.
நான் அதிக நேரம் காக்க வைத்து விட்டேன்.
I wonder if there's any here that want to come through the prayer line to be prayed for.
ஜெபித்துக் கொள்ளும்படியாய் ஜெப வரிசையில் வரத்தக்கதாக இங்கே யாராவது இருக்கிறார்களா?
If they are, would they raise their hands?
அப்படி இருப்பார்களேயானால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள்.
Just 1, 2, 3.
1, 2, 3.
All right. You all come right up here and stand here then if you wish to at this time and we'll have prayer.
நீங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே வந்து நில்லுங்கள். உங்களுக்கு ஜெபம் அவசியமானால் இந்த நேரத்திலே உங்களுக்காக ஜெபிக்கப்படும்.
And then I don't want you to leave yet. I want to officially do something else here just before we close.
இன்னமும் உங்களை விட்டு விட எனக்கு விருப்பமில்லை. முடிப்பதற்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக சில காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன்.
How many likes the study of the book of Galatians? Ephesians.
எத்தனை பேர் எபேசியரின் புத்தகத்தின் வேத பாடத்தை விரும்பினீர்கள்?
Now, Wednesday night we're going to go into the seal.
இப்பொழுது புதன் இரவு நாம் முத்திரைகளை குறித்து பேசப் போகிறோம்.
And then on next Sunday morning we're going into the positionally placing the church.
பின்னர் அடுத்த ஞாயிறு காலையில் சபையான தன்னுடைய ஸ்தானத்தில் பொருத்தப்படுவதை குறித்து பேசப் போகிறோம்.
If we'll probably get in on that on this coming Wednesday night to you people here in Jeff.
ஜெபெசோவின் ஜனங்களே, கூடுமானால் புதன் இரவன்றே அதை நாம் பார்க்கலாம்.
Positionally placing the church where they belong. Each one.
ஒவ்வொரு சபையும் அவரவர்களின் ஸ்தானத்தில் பொருத்துவது.
How we're called by the adoption.
நாம் எப்படியாய் புத்திர சுவீகாரத்துக்கென்று அழைக்கப்பட்டோம்.
God has adopted us unto the sons.
குமாரர்களாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை சுவீகாரம் எடுத்துக் கொண்டார்.
We are sons by birth, adopted and positionally placed by the Holy Spirit.
பிறப்பின்படி நாம் குமாரர்களாய் இருக்கிறோம், சுவீகாரம் எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் பொருத்தமான ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டோம்.
Look, they were everyone Hebrews when they crossed the river.
பாருங்கள், அவர்கள் நதியை கடந்தபோது அவர்கள் யாவரும் எபிரேயர்களாய் இருந்தார்கள்.
But Joshua divided the land and gave each one his land according to the utterance of his mother at the birth where the Holy Spirit told him.
ஆனால் யோசுவா தேசத்தை பங்கிட்டு அவரவர்களின் தாய்மார்கள் பிரசவத்தின் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எங்கே பொருத்துவார் என்று அவர்கள் கூறினதின்படியாக தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான்.
Look at Jacob when he was dying, a prophet, blinded.
யாக்கோபை பாருங்கள், அவன் மரணத்தருவாய் இருக்கும் போது அவன் ஒரு தீர்க்கதரிசி, பார்வை மங்கி போனவனாய்
pulled his feet up into the bed, said, "Come forth, you sons of Jacob, and I'll tell you where you'll be at the last day."
அவன் கால்களை மடக்கி படுத்துக்கொண்டு யாக்கோபின் குமாரரே, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றான். மகிமை.
Oh, I know I may seem strange.
Oh, நான் கூறுகிறது விசித்திரமாய் காணப்படலாம் என்று நான் அறிவேன்.
The people may seem strange.
ஜனங்கள் விசித்திரமாய் காணப்படலாம்.
But oh, if you only knew the assurance, the burning in the heart.
ஆனாலோ நீங்கள் மாத்திரம் அந்த உறுதியை இருதயத்தில் உள்ள அந்த வாஞ்சியை அறிவீர்களானால்
come forth and I'll tell you where you'll be in the last days.
கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்றான்.
And I can take that same scripture and take the map of where the Jews are sitting today and prove to you they're exactly on the same spot that Jacob said they'd be in the last days.
அந்த வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு யூதர்கள் இருக்கின்ற வரைபடத்தை எடுத்துக்கொண்டு எங்கிருப்பார்கள் என்று யாக்கோபு அறிவித்த அதே ஸ்தலத்திலே அவர்கள் இப்பொழுதும் இருக்கின்றதை என்னால் நிரூபித்து காட்ட முடியும்.
And they never did, they haven't been on that spot until they returned since May the 7th, 1946,
yeah,
the night the angel of the Lord appeared to me up here and said for this mission.
மே மாதம் 7ஆம் தேதி 1946ஆம் வருடத்தில் அவர்கள் திரும்பி வந்த வரைக்கும் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கவில்லை. அதே நாள் இரவில் தான் கர்த்தருடைய தூதன் எனக்கு பிரத்யட்சமாகி இவ்வூழியத்தை குறித்து எனக்கு அறிவித்தார்.
Now I can show you that when they come back into the new land, they struck exactly the spots where Jacob said they would be sitting, and there they are sitting there today.
அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று யாக்கோபு கூறினானோ அதே இடத்தில் இன்றைக்கு அவர்கள் திரும்பி வந்தபோது சரியாக அங்கேயே குடியேறி இருக்கிறார்கள். நாம் வீட்டை அடைவதற்கு இன்னும் ஒரு நாள் அருகாமையில் உள்ளோம்.
You dear people, you're sick or you wouldn't be standing there just to be standing.
அருமையான ஜனங்களே, நீங்கள் சுகவீனமாய் இருக்கிறீர்கள் அல்லது நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே நின்று கொண்டிருக்க மாட்டீர்கள்.
I'm your brother. I have a commission from God to pray for the sick.
நான் உங்கள் சகோதரன், வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கும்படி தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளையை பெற்றிருக்கிறேன்.
Not as I have power to heal, I do not, but I have power of prayer.
என்னிடத்தில் வல்லமை உண்டு என்பதனால் அல்ல, என்னிடம் வல்லமை இல்லை.
As I said this morning, David didn't have nothing but a little slingshot. But he said, I know what it'll do with the power of God on it.
இன்று காலையில் நான் கூறினது போன்று தாவீதினிடத்தில் ஒரு கவன் இருந்ததே ஒழிய அவனிடம் வேறொன்றும் இல்லை. ஆனால் அவன் சொன்னான், தேவனுடைய வல்லமையோடு கூட அந்த கவன் என்ன செய்யும் என்று எனக்கு தெரியும் என்று. புரிகின்றதா?
I only have a little prayer to offer for you and my hands to lay on you. But I know what faith in God will do.
உங்களுக்காக ஏறெடுக்கத்தக்கதாக என்னிடத்தில் ஒரு சிறு ஜெபம் இருக்கின்றது. உங்கள் மேல் வைக்கத்தக்கதாக என்னுடைய கரங்கள் இருக்கின்றது. ஆனால் தேவன் பேருள்ள விசுவாசம் என்ன செய்யும் என்று எனக்கு தெரியும்.
It's done for others, it'll do for you.
அது மற்றவர்களிடத்தில் கிரியை செய்தது, அது உங்களிடத்தும் கிரியை செய்யும்.
You believe that now as you step out of this a little closer to the place.
இந்த இடத்திற்கு அருகாமையில் வர நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போதே அதை அப்படியே விசுவாசியுங்கள்.
Now I wanted to make this so efficient if I wouldn't ask my brother to come here and anoint him with oil.
இதை இன்னும் அதிக வல்லமையாக கிரியை செய்ய வைக்க நான் என் சகோதரனை இங்கே அழைத்து இவர்களை எண்ணெயால் அபிஷேகிக்கும்படி கேட்கப் போகிறேன். சகோதரன் நெவில், அதை செய்வீர்களா?
I'll ask the church if you'll bow in prayer.
ஜெபத்தில் தலைவணங்கும்படியாய் நான் சபையாரை கேட்டுக் கொள்வேன்.
I remember last week when I was so sick with that old cast iron, I would just to give anything if somebody would have come by and laid hands on me.
கடந்த வாரம் அந்த விளக்கெண்ணையால் நான் மிகவும் சுகவீனமாக இருந்தபோது யாராகிலும் வந்து என் மேல் கைகளை வைத்து ஜெபித்திருந்தால் அவ்வமயம் நான் எதையும் கொடுத்திருப்பேன்.
If I could have had somebody come by that God had blessed and helped, I would so appreciate it.
தேவன் ஆசீர்வதித்து உதவி செய்துள்ள யாராவது வந்து ஜெபித்திருப்பார்களேயானால் நான் அவ்வளவாய் அதை பாராட்டியிருப்பேன்.
You all feel to now like I did then.
எனக்கு அப்பொழுது இருந்ததான உணர்வு இப்பொழுது உங்களுக்கு இருக்கும்.
You feel now you want me to do just like I want somebody to do for me then.
யாராவது வந்து எனக்கு ஜெபம் செய்ய நான் விரும்பினது போன்று நான் வந்து உங்களுக்கு ஜெபம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது உணரலாம்.
God forbid I ever shirk the job.
அந்த வேலையை நான் அசட்டை செய்யாதபடி தேவன் என்னை காப்பாராக.
Let me always, where I'm tired, where I'm weary, where I can hardly move one foot from the other, let me go. Because I'm going to meet every one of you again over in that land over there.
நான் களைப்பாயிருந்தாலும் நான் சோர்வடைந்திருந்தாலும் சரி, ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் சரி, நான் தொடர்ந்து போய் அதை செய்வேனாக. ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மறுபடியுமாய் அங்கே இருக்கின்ற அந்த தேசத்தில் சந்திக்க போகிறேன்.
Then you old women, older man, broken down, hair gray and falling away and falling to pieces like a rose, that's opened up its little bud, shut off its petals, dropping away.
வயது சென்ற ஸ்திரீகளே, புருஷர்களே, ஒடுங்கி போய் முடி நரைத்துக் கொண்டும் ரோஜா பூவானது மொட்டு விரிந்து இதழ்கள் உதிர்வது போன்று.
You're just coming to pieces, aren't you? That's right.
நீங்களும் உதிர்ந்து போயிருக்கிறீர்கள் அல்லவா? அது உண்மை.
And the only thing you want to stay together for is to shine for the glory of God.
அப்படி உதிராமல் முழுமையாக இருக்க நீங்கள் விரும்புவதற்குள்ளான ஒரே காரியம் தேவனுடைய மகிமைக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே.
So when the enemy has grabbed you now and run out, I'm coming with the slingshot of God. With a faith, with a gift that God gave me.
ஆகவே எதிராளியானவன் உங்களை பற்றிக்கொண்டு அலைக்கழிக்கும் போது நான் தேவனுடைய கமலுடன் ஒரு விசுவாசத்துடன் தேவன் எனக்கு அளித்ததான ஒரு வரத்துடனும் கூட வருகிறேன்.
Here's what I said so you'll understand it.
இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இதைத்தான் கூறுகிறேன்.
I said if Peter would just come in or some of them.
ஒரு கால் பேதுருவோ அல்லது அவர்களில் யாரோ ஒருவர் இங்கே வந்திருந்தால்.
Don't say that. You don't have to pray for me.
அதை கூற வேண்டாம். நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டாம்.
Just come in like this and say, like to this woman, say, are you sister?
வெறுமனை இந்த விதமாக உள்ளே வந்து உதாரணமாக இந்த சகோதரனிடத்தில் நீங்கள் சகோதரி இன்னார் இன்னார் தானா? உங்களுடைய பெயர் என்ன? சகோதரி
ஹோவார்ட். You're a believer, sister.
நீ சகோதரி ஹோவார்ட், நீ ஒரு விசுவாசி இல்லையா சகோதரி ஹோவார்ட்?
You believe, you are a believer.
நீங்கள் ஒரு விசுவாசி என்று விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் பாருங்கள், மீட்பின் ஆசீர்வாதங்களுக்கு எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்று கூறினால் அப்பொழுது நான் சகோதரி ஹோவார்ட், எல்லா காரியமும் சரியாய் போய்விடும் என்று கூறிவிட்டு கடந்து போய்விடுவேன்.
I said, I would scream, I would shout. Lord, it's just got to be. It's just got to be.
நான் சொன்னேன், கர்த்தாவே, அது நடந்தாக வேண்டும், இது நடந்தாக வேண்டும் என்று அலறுவேன் என்று நான் சத்தமிட்டிருப்பேன்.
I thought, what people think that's true. I
நான் நினைத்தேன், நான் ஜெபிக்க வரும்போது ஜனங்கள் அதே விதமாய்தான் நினைப்பார்கள் என்று. ஆக அதுதான் காரியம் என்று நான் கூறுகிறேன் என்று புரிகின்றதா?
Now still a lot of times and tell people and say, oh precious sister, will you believe it? Oh, will you believe it?
நான் அநேகமுறை ஜனங்களிடத்தில் நின்று விலையேற பெற்ற சகோதரியே, நீ அதை விசுவாசிப்பாயா? ஓ, நீ அதை விசுவாசிப்பாயா?
Lord, oh God, make them believe it. Have them to believe it.
கர்த்தாவே, ஓ தேவனே, அவர்களை விசுவாசிக்கும்படியாய் செய்யும். அவர்கள் அவசியம் அதை விசுவாசிக்கும்படியாய் செய்யும். ஓ தயவு கூர்ந்து இதை இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கூறியிருக்கிறேன். அதுவல்ல காரியம். நான் அதை கடந்து விட்டேன். நான் அதை கடந்து
போய்விட்டேன்.
நான் இதை கூறுகிறேன், சகோதரி ஹோவார்ட், நீ ஒரு விசுவாசியா?
Yes, I am.
ஆம், நான் ஒரு விசுவாசி தான்.
All right, sister Harry, if you're a believer, you're an heir to everything that God has.
சரி சகோதரி ஹோவர்ட், நீ ஒரு விசுவாசியாய் இருப்பாயானால் தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் நீ சுதந்திரியாய் இருக்கிறாய் என்று கூறி அவளுடைய கரத்தை பிடிப்பேன். பாருங்கள், நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய கரத்தை அவள் மீது வைப்பதனால் நான் சகோதரி ஹோவருடன் தொடர்பு கொண்டு
விடுகிறேன்.
அவர்களுக்காக இயேசு ஒருபோது சொல்லவில்லை. அவர் சொன்னார், அவர்கள் மேல் கைகளை வையுங்கள் என்று. அவ்வளவுதான், அப்பொழுது அவள் சுகமடைவாள். அப்பொழுது என்னால் எல்லாம் சரியாகிவிட்டது சகோதரி ஹோவார்ட், இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போய் சுகமாய் இருக்கலாம் என்று கூற முடியும். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னுடைய சகோதரியான சகோதரி ஹாம்டன், நீ ஒரு விசுவாசி இல்லையா? அவர்கள் எல்லாவற்றுக்கும் நீ சுதந்திரவாளியா இருக்கிறாய். தேவன் உன்னோடு கூட இருப்பாராக சகோதரி ஹாம்டன்.
ஆமீன்.
நீங்கள் வீட்டிற்கு போய் சுகமாயிருக்கலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துகிறார். ஆமீன்.